வெளிப்படுத்தின விசேஷம் 6:7-8 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6:7-8.
அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
சரி, போதும். அவன் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். When he had opened the fourth seal, I heard the voice of the fourth beast say, Come and see. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். And I looked and behold, a pale horse. அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. His name that sat on him was death, and hell followed with him. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்குள்ளையை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. And power was given unto them over the fourth part of the earth to kill with sword and with hunger and with death and with the beast of the earth. இந்த வசனங்களிலிருந்து கொடுக்க போகிற செய்தி என்னவென்றால், அண்ட் ஹெல் ஃபாலோ டெத், மரணத்தை பாதாளம் பின்தொடர்ந்தது. ஹெல் ஃபாலோ டெத். குதிரையில் மேல் ஏறியிருந்தவனுக்கு பேர் மரணம். அவனை வந்து அந்த மரணத்தை வந்து பாதாளம் பின் சென்றது. அண்ட் டெத் ஃபாலோடு டெத் ஃபாலோ ஹெல் ஃபாலோ டெத், மரணத்தை பாதாளம் பின்தொடர்ந்தது. பொதுவாக ஒருத்தர் மரணம் வந்தால் அவங்க பாதாளத்துக்கு போகிறாங்க. பாவிகளாக இருப்பாள் என்றால் பாதாளத்துக்கு போகிறாங்க. மரணத்துக்கு பிறகு பாதாளம் வருகிறது, பாதாளம் பின்தொடர்கிறது. அதனால் இது பாதாளத்தை மரிச்சியம் பாதாளத்துக்கு போகிறத இது குறிக்கலை. இப்பொழுதே பாதாளம் பின் செல்லுகிறது. இந்த உலகத்திலேயே பாதாளம் பின் செல்லுகிறது. இப்பவுமே பாதாளம் இந்த உலகத்திலே பின் செல்லுகிறது என்பதை அந்த ஒரு தீமில் உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் நன்றாக கவனிக்க வேண்டும். நல்லா அருமையானவளே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது கல்லறைக்குள்ளே இருந்தது. ஆனால் ஓய்வு நாள் வரும்பொழுது, வாரத்தின் முதல் நாள் வரும்பொழுது, இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது குளிர்ந்து ஸ்டிப்பாக இருந்த அந்த பாடி வந்து அனல் அடைந்தது. அது உயிர் அடைந்தது. அது அசைவு ஏற்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்தார். அதே போல் நம்ம இன்றைக்கு அவ்விதமான ஒரு நாளிலே வந்திருக்கோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுதலும் வல்லமையை பெற்றிருக்கோம். ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாம் ஒரு அசைவு இருக்க வேண்டும். நமக்கு ஒரு எழுப்புதல் வேண்டும். நம்ம இன்னைக்கு மைட்டி டவர் என்ற வந்திருக்கிறோம். இதான் மைட்டி டவர். நீதிமொழிகள் 18:10 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:10.
கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்.
கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இதுதான் மைட்டி டவர், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, பிரமேடு. நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதுதான் இப்பொழுது மைட்டி டவர். நீங்கள் இதுக்குள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளவர்கள் என்றால் கல்வாரி சபைக்கு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த டேபர்னாக்கிளில் வந்தது மட்டுமல்ல, நாம் அந்த காணக்கூடாத த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த சரீரமாகிய சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படி வரும்பொழுது அதுதான் நமக்கு சேஃப். The name of the Lord is mighty tower. The righteous will go into it and be safe. அவன் அதுக்குள்ளே போய் சுகமாயிருப்பான். இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா சுகமாயிருப்பீங்க. எந்த வாதைகளும் அணுகாது. சாத்தான் நம்மை டச் பண்ண முடியாது. இந்த mighty tower, flakes அங்கே வர முடியாது. The only provided place of worship. தேவனை ஆராதிக்கிற ஒரே சலம் அவருடைய சரீரமாய சபைக்குள்ளே வந்திருக்கும். நம்ம அதுக்கு வெளியே இல்லை, நம்ம அதுக்கு உள்ள வந்திருக்கோம். கர்த்தர் இப்பொழுது நம்முடைய இதயத்திலே பரிசுத்தாவியை அதிகமாக ஊற்றுகிறார். இந்த வெளிப்பாட்டின் மூலமாக ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்முடைய ஹார்ட்ல ஊற்றப்படுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய ஆவியினாலே அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. வார்த்தையின் மேல் நமக்கு ஒரு அன்பை தந்திருக்கிறார். அதனால் நம்ம காலையிலையும் மாலையிலையும் வந்து ஆராதனை செய்கிறோம். காலையில ஆராதனை செய்துவிட்டு ஈவினிங்கில் ஷாப்புக்கு போகிறதில்லை, அல்லது வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கிறவனு படுத்துக்கிடறது இல்லை. நம்ம இழைப்பு நமக்கு இழைப்பார்த காலம் இப்போ இல்லை. வீட்டில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம், அதுக்கு இப்பொழுது காலம் கிடையாது. இப்போ ரெஸ்ட் எடுத்தால் பிறகு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது. நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்க காலம் கிடையாது, நமக்கு ரெஸ்ட் வந்து அங்கே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இழைப்பார்த காலம் இனி வருகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் நமக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஆராதனை செய்கிறோம். நமக்கு ரெஸ்ட் இல்லை. ஒரு நாள் தானே பாஸ்டர் இருக்குது, அன்றைக்கு நம்ம சாயங்காலம் வந்தால் என்ன ஆகுது? இப்போ ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா பிறகு அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடும். இப்போ நம்ம பிரயாசப்பட வேண்டும். நம்ம சரீர பிராமாவும் பிரயாசப்பட வேண்டும், ஆவிக்குரிய பிராமாவும் பிரயாசப்பட வேண்டும். நமக்கு இங்கே ரெஸ்ட் இல்லைங்கிறத மனசில் நினச்சிக்கணும். காலையில் வர்றவங்க ஈவினிங் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்ம இப்பொழுது இந்த ஈவினிங் டைமில் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாக நீங்கள் கவனித்தால்தான் நீங்கள் வெளிப்பாடை பற்றி கொள்ள முடியும். மற்றபடி பற்றி கொள்ள முடியாது. காலையில் பிரசங்கத்தை நான் வீட்டில் போய் திருப்பி கேட்டு பார்த்தேன், ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா அல்லது நம்ம சத்தம் சரியாக வரலையே. நான் சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறான்னு கேட்டு பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே ஆவிக்குரிய செய்தியாக இருக்குது. நீங்கள் இங்கே கேட்குறது மட்டுமல்ல, வீட்டில் போய் கேட்டு பாருங்கள், இன்னும் நல்ல தெளிவாக இருக்கும். அதை நம்ம மனசில் பதியும். இப்பொழுது நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பேச விரும்புகிறேன். இங்கே வெளிப்படுத்தல் 6:7-8 நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், 4 நம்ம வாசிக்கிறோம். The fourth seal comes after the third seal. 3 பிறகு 4 வருகிறது. முதலாம் முத்திரை சிங்கம், 2 காளை, 3 மனுஷ முகம், இப்பொழுது 4 ஈகில். அங்கே ஃபர்ஸ்ட் சீல் முடிந்து விட்டது. அது வந்து லயன் ஏஜ். 3 சபைக்காலங்கள் அடங்குது. பவுல், இரேனேஸ், மார்ட்டின், இந்த 3 சபைக்காலங்களும் ஃபர்ஸ்ட் சீலில் அடங்கியிருக்குது. சிலர் வந்து அந்த ஒன்று மட்டும் எபேஸை மட்டும் சிங்கம் போடுவாங்க, அது தவறு. அது இதுதான் கரெக்ட் பெர்ஃபெக்ட் பிக்சர். இதுதான். அதனால் முதல் 3 சபைக்காலங்கள் அங்கே லைனேஜில் இருக்கிறது. தேத்தீரா சபை மட்டும்தான் கொலம்போ. அங்கே வந்து அதுதான் காளையின் காலம். 6,80,000 ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். காளை தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது, அது முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு மேனேஜ். மேனேஜில் லுத்தர், வெஸ்லி, பென்டெகோஸ்டல். இதில் பென்டெகோஸ்டல் வந்து மேனேஜில் வந்துடுது. அதனால் அருமையானே அந்த மேனேஜ் வந்து என்ன செஞ்சு விட்டது, அதுவும் என்னச்சா முடிவடைந்து விட்டது. இப்பொழுது நம்ம 7 சபையின் காலத்தில் இருக்கிறோம். உலகம் லவோதிக்கியாவாக இருக்கிறது, சோபனங்கள் லவோதிக்கியாவாக இருக்கிறது. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி பிரைட் ஏஜில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை பென்டெகோஸ்டல் பீரியடு 1906 ஆரம்பித்தது. அப்பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசியை கொண்டு வந்தார். 1909 அவர் பிறந்தார். அவருடைய ஊழியமானது 1947 1965 நடந்தது. இப்பொழுது அவரை ஆண்டவர் காட்சியை விட்டு எடுத்தாலும் அவருடைய செய்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் உலகப்புறமாக பார்க்கும் பொழுது இது 7 சபையின் காலம். 7 சபையின் தூதன் பிறந்தது பென்கேம். ஆனால் நம்ம லவோதே காலம் இல்லை, நம்ம பிரைட் ஏஜில் இருக்கும், மணவாட்டியின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். நம்ம வந்து ஈகில் ஏஜில் இருக்கும். 4 முத்திரையானது ஈகிளாக இருக்கு. நம்ம ஈகில் ஏஜில் வந்திருக்கிறோம். ஈகில் கேம் அட் த எண்ட் ஆஃப் த பெந்தேகோஸ்டல் ஏஜ். ஈகில் எப்போ வருது? பெந்தேகோஸ்ட சபையின் முடிவில் வருகிறது. இங்கே யோவானை பார்த்து அந்த 4 ஜீவன் ஈகில் என்ன சொல்லுது? கமன்சி, நீ வந்து பார் என்று சொல்லுகிறது. யோவான் வந்து மணவாட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். ஜான் வாஸ் எ டைப் ஆஃப் பிரைட். ஜான் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் காணப்படுகிறான். த்ரூஅவுட் த புக் ஆஃப் ரெவலேஷன் ஜான் ரெப்ரசன்ட் பிரைட். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுசுமே யோவானை வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். யோவான் எதை எதை பார்த்தானோ அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. யோவான் எப்படி பார்க்குறான் என்றால், அந்த வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் அந்த முத்திரைகளை குறித்து அவன் சிம்பல் ஃபார்மாக பார்க்கிறான். அவனுக்கு ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டதா? திறக்கப்பட்டது. ஆனால் எப்படி திறக்கப்பட்டது என்றால் சிம்பல் ஃபார்மாக, அடையாள சின்னங்களாக அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. ஓபன் இன் சிம்பல் ஃபார்ம். அதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறது. அந்த மிஸ்ட்ரியை யோவான் அறிந்து கொண்டானா? அறிந்து கொள்ளவில்லை. இ டின் அண்டர்ஸ்டாண்ட் த மிஸ்ட்ரி. அந்த மிஸ்ட்ரியை, அந்த ரகசியத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம காலம் வரைக்கும் அவன் காத்திருக்கணும். ஏழாம் தூதனுடைய செய்தி வரைக்கும் காத்திருக்கணும். அவன் கிபி 95-96 இருந்தான். இப்போ இந்த 2000 வருஷம் அவன் காத்திருக்க முடியுமா? உலகத்தில் உயிரோடு இருக்க முடியுமா? இல்லை. அதனால் அவன் சிம்பிள் ஃபார்மாக பார்த்தான். அவனுடைய ரகசியம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. அது அவன் தெரியணும்னா ஏழாம் சபை தூதன் வரும் வரைக்கும், பிரதர் பென்காம் உலகத்தில் தோன்றிய ஒரு ஊழியத்தை செய்யும் வரைக்கும் அவன் காத்திருக்கணும். அவ்வளோ காலம் உயிரோடு இருக்க முடியாது. அதே போல் இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. நீங்கள் தான் இதை அறிய முடியும். இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்கள் தான் அறிய முடியும். அந்த காலத்தில் ஏழாம் தூதன் வரல. ஏழாம் தூதனுடைய செய்தி தான் தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும். ஆமென். இல்லை, இங்கே 10ஆம் அதிகாரத்தில் ரெவலேஷன் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே சீல்ஸ் ஜோவான் வந்து மறுபடியும் அங்கேயும் அவன் பிரைடாக இருக்கிறான். இங்கேயும் பிரைடாக இருக்கிறான், அங்கேயும் பிரைடாக இருக்கிறான். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் சிம்பிள் ஃபார்மாக இருக்கும் பொழுதும் பிரைடாக இருக்கிறான். பாரு, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் அது ஓப்பன் ஆகும் பொழுது ஏழாம் தூதன் வந்து எக்காலம் ஊதுகிறான். அப்போ செய்தி வெளிப்படுது. அப்பவும் அவன் பிரைடுக்கு தான் அடையாளமாக இருக்கான். உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறான். இப்பொழுது அவன் வந்து ரியாலிட்டி ஃபார்மாக கேட்குறான். John the bride again, when the seals were opening in reality form, அங்கேயும் அவன் பிரைடாக இருக்கிற பாருங்க. சிம்பிள் ஃபார்மாக முதல்ல பார்க்குறான், ரெண்டாவது ரியாலிட்டி ஃபார்மாக பார்க்குறான். அது அவனுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் எழுதவில்லை. நீ அதை எழுதாதே. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னதை எழுதாம அந்த சின்னத்துக்கு பின்னால ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அது அவன் கேட்டானா? கேட்டான். ஆனால் அவன் அதை எழுதவில்லை. ஏழாம் தூதனுடைய செய்தி வரும் பொழுது அவனுடைய காலத்திலே அது வெளிப்படும். நீ அடையாள சின்னங்களாக முத்திரை போட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். ஜான் யோவான் எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே 6ஆம் எக்காலத்துக்கும் 7ஆம் எக்காலத்துக்கும் மத்தியிலே அங்கே 10ஆம் அதிகாரம் வருகிறது. 7ஆம் எக்காலம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 6ஆம் எக்காலம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுக்கு மத்தியில் 10ஆம் அதிகாரத்தில் இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது.
இதோ பலமுள்ள தூதன் நம்முடைய காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் 7ஆம் முத்திரை, இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அதான் மேகஸ்தம்பம். திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார். புக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. முதல்ல சீல அங்கே 7 முத்திரையாக முத்திரிக்கப்பட்டது, அங்கேயும் யோவான் இருக்கிறான். இப்பொழுது இங்கேயும் யோவான் இருக்கிறான். இப்பொழுது நம்முடைய காலத்திலே புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின, அதை எழுத வேண்டும் என்றிருந்தேன் என்று சொல்லப்படுது. நீ எழுதாமல் முத்திரை போடு. இப்பொழுது அது சொல்லப்பட வேண்டிய காலம் கிடையாது. அதுக்கு ஏழாம் தூதனுடைய சத்தம் வரும் பொழுது அது வெளிப்படும். பாருங்கள், பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக்கு ஓப்பன் ஆயிருக்கு. 2ஆம் வசனம். அதன் முன்பு நீங்கள் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏழாம் தூதன் அங்கே வருகிறார். ஏழாம் தூதனுக்கு அது வெளிப்படுத்துகிறது. பிறகு நீங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது யோவான் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறான். இன்னைக்கு நீங்க தான் அதுக்கு நீங்க வாங்கி புசிக்கிறீங்க. யோவான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறான். பின்பு அது நீ தீர்க்க தரிசன உரை. உன் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும், ஆனால் உன் வாய்க்கு அது தேனை போல இருக்கும். இந்த மெசேஜ் வந்து நம்முடைய ஜீவியத்தில் அப்ளை பண்ணால் அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் இதை கேட்கும் பொழுது நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். இது தேவ ரகசியம் வெளிப்படுகிறது. அதனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நம்ம மெசேஜை கேட்குறாங்க, இந்த கல்வாரி டேபிள் நக்கள் மூலமாக நாங்கள் செல் அந்த புறப்படுகிற செய்தியை கேட்குறாங்க, மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். ஆனால் என்ன சொன்னால், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருப்பதனால ஸ்தாபனத்தை விட்டு அவங்களால வர முடியாது, அவங்க உலகத்தை விட்டு அவங்களால வர முடியாது. அது அவங்களுக்கு கசப்பாக இருக்கும், ஆனால் மெசேஜை கேட்குறாங்க. இன்னும் சில போதைகள் இதை கேட்டு தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு வேண்டிய பேக்ரவுண்டை எடுத்துக்கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு வேண்டிய தலைப்பை எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அந்த வெளிப்பாடை மிஸ் பண்ணிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க என்றால், விரோதத்தினாலையும் அவ்வளோ அவிதமாக செய்கிறார்கள். மெசேஜை கேட்பாங்க, அதை வந்து கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு விரோதமாக செயல்படுவார்கள். பவுலுக்கு அப்படி தான் செஞ்சாங்க. அதனால் பல டைப்ஸ் இருக்குது மெசேஜை கேட்கறதுல. கொஞ்ச பேர் தான் மெசேஜை கேட்டு அதை நேசித்து அவள் அதற்கன்று பிரித்தெடுக்கப்பட்டு லைஃப்பை அப்ளை பண்ணுவாங்க. பல விதத்தில் மெசேஜை கேட்பாங்க. யூடியூப்பில் கொடுத்தா கேட்கறது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருக்கும். நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யார் மேலேயும் நமக்கு அதிகாரம் கிடையாது. அது அவங்க விருப்பம், அவங்க தங்களுக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி எப்படி வேணாலும் இருந்தால் பரவாயில்லைன்னு தான் நம்ம மெசேஜை கொடுக்குறோம். அவர்கள் ராப்சருக்கு ஆயத்தமானா சரிதான், பரிபூர்ண அடைஞ்சா சரிதான், அவங்களுடைய நேச்சர் மாறினா சரிதான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால் அருமையானவர்களே, சீல் இஸ் ஓப்பன் இன் ரியாலிட்டி ஃபார்ம். அது வெளிப்படுத்தின விஷயத்தில் அடையாள சின்னங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இன்றைக்கு அது உண்மையான அந்த அர்த்தத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் அதை நமக்கு சொல்லுகிறார். ரியாலிட்டி ஃபார்ம் உண்மையாக வந்திருக்கிறது, அது நிகழ்கிறது. நாலாம் ஜீவன் ஈகில் என்ன சொல்லுது, யோவானை பார்த்து கமென்சி நீ வந்து பார், அவ்விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறோம். அதே போல் இன்றைக்கு நாலாம் ஜீவன் என்ன சொல்லுகிறது, இந்த மெசேஜை கேட்குறவங்கள நீ வந்து பார், என்ன மிஸ்ட்ரி இருக்கிறது, இந்த நாலாம் முத்திரையில் என்ன ரகசியம் இருக்கிறது, இப்பொழுது என்ன நடக்குது. நம்முடைய காலத்தை குறிக்கிறது. இந்த ஈகிள் ஏஜில் நம்ம இருக்கிறோம். அதனால் ஈகிள் எல்லாரையும் சொல்லுகிறது, பசு தாவியானவர் சொல்லுகிறார், நீ இங்கே வந்து உள்ளே வந்து பார், கமன்சி. இந்த மிஸ்ட்ரி என்ன, இந்த அடையாளத்துக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை வந்து பார் என்று சொல்லுகிறது. அதே போல தான் நம்ம வந்து மற்றவங்களை என்ன சொல்லணும், வந்து பார், இந்த மெசேஜை கேட்டுப்பார். நீ பார்ட் வேர்டில் இருக்கிறியா, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வா, நீ கைவிடப்படுவா. நீ டினாமினேஷனில் இருக்கிறியா, இந்த வார்த்தைக்கு வா, இந்த வெளிப்பாடான வார்த்தைக்கு வா, கமன்சி. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ஈகிள் அனாய்ச்சிங் இருக்குமென்றால், உண்மையிலே ஈகிள் அனாய்ச்சிங் இருந்ததா, ஈகிள் என்ன செய்தோ அதை நீங்கள் செய்வீங்க. நீங்கள் மற்றவங்களை பார்த்து நீ வந்து பார் என்று சொல்லுவீங்க. நீ இந்த மெசேஜை கேட்டு பார். உங்களுடைய குடும்பத்தார், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், யார் யாரோட நீங்கள் கான்டாக்ட் வைக்கீங்களோ அவங்கள பார்த்து கமன்சி என்று சொல்ல வேண்டியது. இன்னைக்கு நம்ம மூலமாக பை அண்ட் த்ரூ த பிரைட் த ஜீசஸ் இஸ் ஃபினிஷிங் இஸ் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் தம்முடைய கடைசி ஊழியத்தை, முடிவான ஊழியத்தை உங்கள் மூலமாக செய்கிறார். நீங்கள் என்ன செய்யணும், கமன்சி என்று சொல்ல வேண்டும். இந்த மெசேஜ் லிங்கை நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்பணும், ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இந்த மெசேஜை கேட்டு பார். அப்போது நீங்கள் ஈகிள் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க, உங்களுக்குள்ள ஈகிள் அனாய்ச்சிங் இருக்கிறது. ஆமேன். ஐ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த ஃபோர்த் கமன்சி. த ஃபோர்த் லிவிங் கிரியேச்சர் ஸ்போக் இன் திஸ் அவர். நாலாவது ஜீவன் இப்பொழுது இந்த காலத்திலே பேசுகிறது. ஐ ஹியர்ட் ஹிஸ் வாய்ஸ், நான் அந்த சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும்.
சரி போதும். And I looked and behold a pale horse. ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை நான் கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறான். அதே போல் நம்ம காண்கிறோம். யோவான் காண்கிறத நீங்கள் காண்றீங்க. உங்க கண்ணை கொண்டு ஆண்டவர் பார்க்கிறார், உங்க காலை கொண்டு ஆண்டவர் நடக்கிறார், உங்க கையை கொண்டு கிரியை செய்கிறார், உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எல்லாமே நம்ம வந்து அவருடைய டெம்பிளாக இருக்கிறோம், நமக்குள்ள நாம் அவருடைய ஆலயமாக இருக்கும், நமக்குள்ள வாசம் பண்ணி நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துகிறார். நான் ஊழியத்தில் நான் பிரயோஜனமாக இருக்கணும், ஊழியத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும். உங்களுடைய சரீரத்தை நீங்கள் தேவாலயமாக ஒப்பு கொடுங்க, உங்களுடைய அவயங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். நம்ம இப்பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கோம், இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே என்ன பயன்படுத்தும் அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால் நீங்கள் யோவான் பார்க்குறன்னா மனவாட்டி, அவன் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பேல் ஹார்ட்ஸை பார்க்குறீங்க. பேல் ஹார்ட்ஸ் எப்படி வருது? சாத்தான் மிக்ஸ்டு இஸ் பவர், சாத்தான் தன்னுடைய வல்லமையை மிக்ஸ் பண்ணுகிறான். அதாவது அவன் அங்கே ஒயிட் ஹார்ட்ஸ் ரெட் ஹார்ட்ஸ் மேலே ஹார்ட்ஸ் இருக்கு, ஒயிட் ஹார்ட்ஸ் ரெட் ஹார்ட்ஸ் பிளாக் ஹார்ட்ஸ், இந்த மூணு கலரையும் ஒயிட் ரெட்டு பிளாக் இந்த மூணை இணைக்கும் பொழுது கலக்கும் பொழுது பேல் ஹார்ட்ஸ் மங்கின நிறம் வருகிறது. இல்லை சாத்தான் இப்பொழுது இந்த காலத்தில் என்ன செய்கிறான், சாத்தான் என்ன செய்கிறான்னு பாரு. சாத்தான் வந்து யுனைட்டிங் த பவர்ஸ், அவன் வந்து வல்லமைகளை ஒன்று இணைக்கிறான். அதனால பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர், ரிலிஜியஸ் பவர், நம்ம நாட்டில் இப்போ ரிலிஜியஸ் பவர் இருக்குது. அதனால் இந்து மத தீவிரவாதிகள் மற்ற மதங்களை குறிவைத்து அவர்களை தாக்குவது இவ்வளோ காலத்தில் இல்லாது இப்பொழுது இருக்கிறது. அவங்களால அதிகமாக செய்ய முடியாதபடி ஆண்டவர் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம நாட்டில் மத வல்லமை இருக்கிறது, மத வல்லமை அங்காங்கே சில காரியங்கள் நடக்கிறது, மத கலவரங்கள் நடக்கிறது, அநேகர் சாகிறார்கள். தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்லை, அதனால் சவுத் இந்தியா ஓரளவுக்கு பரவாயில்லை, ஆனாலும் ஆங்காங்கே மத கலவரங்கள். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர், பொலிட்டிக்கல் பவரும் ரிலீஜியஸ் பவரும் சேரும் பொழுது அதுக்கு அதிக பவர் ஏற்படுது. ரிலிஜன் தனியாக இருக்கணும், பாலிட்டிக்ஸ் தனியாக இருக்கணும், ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இப்பொழுது டெமனிக் பவரும் சேரும் பொழுது அதுக்கு அதிக பவர் கிடைக்கிறது, சாத்தானுக்கு அதிக பவர் கிடைக்கிறது. அதான் இப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான், பேல் ஹார்ட்ஸில் அவன் பிரயாணம் பண்ணுகிறான். அங்கே என்ன வருது, ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வருது ஜனங்கள் ஜனங்கள் மேலே, ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்டர் த ஃபோர் சீல், நாலாவது முத்திரையின் கீழ் நாலு விதமான தண்டனைகள் வருகிறது, ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு வருது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் இவ்விதமான ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு ஜனங்கள் மேலே இருக்கிறது. அவனுடைய பெயர் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிக்க வேண்டாம். அவனுடைய பெயர் என்னது, டெத். ஆண்டவருடைய பெயர் என்னது, ஜீவன். Death and life. Satan death ஆ இருக்கிறான், கத்தர் வந்து ஜீவனாக இருக்கிறார், லைஃபாக இருக்கிறார். அல்லது டெத் என்றால் என்ன அர்த்தம், எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படுவது. அதான் பாவம் செய்யும் பொழுது தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான் காயின், பாவம் செய்யும் பொழுது தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. ஒருத்தன் பாவம் செய்கிறான், அப்புறம்பான பாவத்தில் இருக்கிறான்னா சர்ச்சைக்கு வர முடியாது, அவனுடைய பாவம் அவனை வந்து புறம்பாக்கி போடும். கொஞ்ச நாளைக்கு வரலாம், ஆனால் தொடர்ந்து வர முடியாது. ஏனென்றால் டெத்து வந்து அவனை தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடும். தேவனை விட்டு பிரிப்பது தான் டெத். மிக்ஸ் இஸ் பவர், பேல் ஹார்ட்ஸ் வாஸ் என்ன, ரெட் ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸ்டு டுகெதர், எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்குது. டெமனிக் பவர், பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவரோடு சாத்தான் இருக்கிறான். அவன் வந்து அதிக பவர்ஃபுல்லாக இப்பொழுது இருக்கிறான். இங்கே டெத்து வந்து ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. டெத்து வந்து பெர்சனிஃபைட், டெத்து வந்து ஒரு மனுஷனாக இருக்கிறது. டெத்துன்னு சொல்லும் பொழுது சாவுன்னு சொன்னால் அது ஒரு மனுஷன் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல வரும்பொழுது சாவு ஒரு மனுஷனாகவே இருக்கிறது. அவனுடைய பேர் டெத். அது யாது அவங்க அந்த மங்கின குறையில் போகிறானே அவன் யார், அவன் டெத், சாட்டானுக்கு இன்னொரு பேர் டெத். இப்பொழுது என்ன சொன்னா, அது பெர்சனிஃபைட் ஆகிடு, ஆனால் அது ஒரு நபராக மாறி இருக்குது. ஹி ஹேட் டு சீ ஹெல், பாதாளம் அவன் பின் சென்றது. அண்ட் டெத் அண்ட் ஹெல் ஃபாலோ டெத், அவன் பேர் டெத்து, அவனை வந்து பாதாளம் பின்தொடர்கிறது. அதனால அருமையானே அங்கே ஈகிள் வந்து அவனை கூப்பிடுது, கமென்சின்னு சொல்கிறது. அவன் பார்க்குறான், ஒரு பேல் ஹார்ட்ஸை பார்க்குறான், அதன் மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் டெத்து. இப்பொழுது பாதாளம் அவன் பின் சென்றதுன்னா பாதாளத்தை காமிக்கிறதுக்காக ஈகிள் வந்து வா கீழே வா, பூமிக்கு கீழே பாதாளம் இருக்குது, அங்கே வா, அங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே தான் பாதாளம் அப்படின்னு அங்கே காமிக்கலை. டெத்து இங்கே, என் பாதாளம் இங்கே இருக்கு, இப்பொழுது உலகத்தில் இருக்குது. பாரு, அவனுக்கு பின்னால் இந்த பாதாளம் போகுது. அப்போ பாதாளம் என்ன செய்யறது என்றால், இங்கே தான் இருக்குது, அது வேற ஒரு இடத்துல போய் காமிக்கலை. ஒரு இருட்டான இடத்துல போயிட்டு, ஒரு தாழ்வான இடத்துல போயிட்டு பாரு பாதாளத்தை பாருன்னு சொல்லலை. ஈகிள் என்ன சொல்லுது, உலகத்திலே பாதாளம் இருக்கு. முதல் ஹெல் ரைட்ஸ் ஆன் த எர்த் ஃபாலோவிங் டெத், இப்பொழுது அது உலகத்தில் இருக்கிறது. ஹெல் இஸ் பீங் கிரியேட்டட் ஆன் த எர்த், இப்பொழுது பாதாளம் வந்து பூமியிலே உருவாகி இருக்கிறது. பாதாளம் வந்து உலகமானது இன்னைக்கு பாதாளமாக இருக்கிறது. எப்பொழுது நடக்கிறது, ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த பெந்தேகோஸ்தல் ஏஜ், பெந்தகோச சபை காலம் முடிந்து விட்டது. முத்திரைகள் திறக்கப்பட்ட உடனே பெந்தகோச சபையை ஆண்டவர் புறக்கணிச்சு விட்டார். இப்பொழுது அந்த பெந்தகோச சபையினுடைய முடிவிலே இந்த நாலாம் முத்திரை திறக்கப்படுகிறது. இப்பொழுது நம்ம ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த பெந்தேகோஸ்தல் ஏஜ், ஹெல் இஸ் வெயில்ட் இன் ஃப்ளஷ், ஹெல் வந்து பாதாளம் வந்து இப்பொழுது மாம்சத்தினாலே திரையிடப்பட்டிருக்குது. ஜனங்களை பாரு, இதெல்லாம் பாதாளம். சாட்டன் பேல் ஹார்ட்ஸில் போகிறோம், அவனை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் ஹெல். ஹெல் வந்து இப்போ ஃப்ளஷில் இருக்கு, மாம்சத்தில் இருக்கு. ஹெல் காட் இன் டு த ஃப்ளஷ், ஃப்ளஷ் அது வந்து இன்னைக்கு மாம்சத்துக்குள்ளே வந்துட்டு, பாதாளம் அது ஒரு ஒரு அது ஒரு பிரதேசம், இப்பொழுது அந்த பாதாளம் மனுஷனுக்குள்ளே வந்துட்டு. It's a great mystery. இது ஒரு பெரிய ரகசியம். ஹெல் இன்னைக்கு வெயில் பண்ணப்பட்டிருக்கிறது, தேவனும் இன்னைக்கு திரையிடப்பட்டிருக்கிறார். பாதாளம் ஒரு கூட்டமான மக்களுக்குள்ள திரையிடப்பட்டிருக்குது, அவங்களுக்குள்ள பாதாளம் இருக்கிறது, உங்களுக்குள்ள காட் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களை வந்து பார்க்கும் பொழுது இது பாதாளம் அப்படின்னு நமக்கு தெரியுது, ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது அவங்க காட்ன்னு பிலீவ் பண்ணும். காட், தேவன் இவர்களுக்குள் திரையிடப்பட்டிருக்கிறார். ஆமே. God incarnated in the flesh of the bride, மனவாட்டிக்குள்ளே, மனவாட்டின் சரீரத்துக்குள்ளாக தேவன் அவர் வந்து அவதாரம் இட்டிருக்கிறார். சாட்டன் இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் ஜனங்கள் வந்து நம்மளை வந்து அதை காண தவறிவிடுகிறாள். காலையில் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் நினைக்கிறாங்க, ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே தேவன் திரையிடப்பட்டிருக்கிறார் என்று அறிவதில்லை. அசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளதான் அந்த குளோரி இருக்குது, மேலே ஒரு தகசு தோல், வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் ஒன்றும் செய்யாது, அவ்விதமான ஒரு தோலால் முடியிருக்கு, தகசு தோல் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை பார்த்தா ஒன்றும் நல்லாவே இருக்காது, அசரிப்பு கூடாரம் ரொம்ப நல்லா அழகாகவே இருக்காது, ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அது மகிமை இருக்குது. அதே போல் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் மனவாட்டிக்குள் தேவன் திரையிடப்பட்டிருக்கிறார், உலகம் அதை அறியவில்லை. ஆனால் நம்ம உலகத்தை பார்க்கும் பொழுது பாதாளம் இவர்களுக்குள் திரையிடப்பட்டிருக்கு, இவங்களுக்குள்ள பாதாளம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஹெல் இஸ் வெயில்ட் இன் ஃப்ளஷ், காட் இஸ் வெயில்ட் இன் யூ, உங்களுக்குள் தேவன் திரையிடப்பட்டிருக்கிறார். அப்போ புக் ஆஃப் ரெவலேஷன் ப்ராபசியாக சொல்லியிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறது, இப்பொழுது அது நிறைவேறி இருக்கு. இட்ஸ் எ ரியாலிட்டி ஃபார்மாக பார்க்குறோம். பாதாளம் அவனை பின் செல்கிறது, சாத்தானை பாதாளம் பின் செல்கிறது, ஒரு கூட்டமான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் திரையிடப்பட்டிருக்காங்க. என்ன கோடிக்கணக்கான மக்கள், கொஞ்சம் ரெஞ்ச பேர் கிடையாது. அதனால் ஆஃப்டர் த பெந்தேகோஸ்தல் ஏஜ், பெந்தேகோஸ்த சபை காலம் முடிந்து விட்டது, அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம என்ன செய்யறோம் என்றால் அந்த நாலாம் முத்திரை நிறைவேறுவதை நம்ம காண்கிறோம். இந்த நாலாம் முத்திரையினுடைய தொடர்ச்சி வெளிப்படுத்தல் 16:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீக்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகள் கொப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வளமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது.
சரி போதும். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீக்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளை கொப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளுடைய ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கேயும் உள்ள ராஜாக்களை சர்வ பலமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறன் பாக்கியமான். அப்பொழுது அர்மகதோன் என்ற இடத்திலே அவளை கூட்டி சேர்த்தான். இது 6:00 to 7:00 உள்ள இடைவெளி காலம். நீங்க அந்த நேரத்தில் இருக்கிறீங்க. நம்ம பைபிளில் நம்முடைய பிளேஸ் எங்கன்னு பார்க்கணும். நம்ம காலம் எங்கே இருக்கிறது? பிட்வீன் த 6th vial and 7th vial. அங்கே என்ன நடக்குது? அதுதான் இப்பொழுது நடக்கும். நம்ம நீங்கள் 2nd உலக யுத்தத்துக்கும் 3rd உலகத்துக்கும் மத்தியில் இருக்கிறீங்க. 6th trumpet வந்து 2nd World War, 7th trumpet வந்து 3rd World War. நீங்கள் 6th vial and 7th vial இடையில இருக்கிறீங்க. 6th கோபகலசத்துக்கும் 7th கோபகலசத்துக்கும் மத்தியில் இருக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? இந்த மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் அந்த பலு சர்ப்பத்தின் வாயில இருந்து என்ன புறப்படுகிறது? தவளைக்கொப்பான அசுத்த ஆவிகள் புறப்படுகிறது. எல்லாம் ஒரு சிம்பிள் ஃபார்மாக பார்க்கிறான். இது ப்ரோபசியா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ரியாலிட்டி ஃபார்மாக நம்ம பார்க்கிறோம். உண்மையான நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த தவளைக்கப்பான ஆவிகள் புறப்பட்டு செல்கிறது. இந்த ஆவிகள் போய் பூலோகமெங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ பலமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க புறப்படுகிறது. என்ன நடக்கிறது? ஒரு பக்கத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார், இன்னொரு பக்கத்தில் பிசாசு கிரியை செய்கிறார். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த கிளவுடை திருப்பி பார்க்கும்பொழுது அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். இது வந்து அனுகிரக காலம் கிடையாது, அனுகிரக வருஷம் அல்ல. இட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் டே, டே ஆஃப் வெஞ்சன்ஸ். அவர் வந்து பழி வாங்கும் நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போக வேண்டும். பெனாம் அந்த கல்லை எடுத்து பிக் அப் த ராக் and threw it in the air abdin solum bodu kalla eduthu podum bodu thus saith the lord judgment is striking on the west coast nibai merku kadakare nyaya thirpu thaakkirathu endru sonna 24 mani nerathukulla alaska thannirukulla pogra alavukku tsunami yerpattathu andilirundhu ena general andres fault endra kadalukadile vedippu yerpattathu அது ஒரு நாளிலே லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டம் தண்ணிக்குள்ள போகும் என்று அங்கே தீர்க்கதரிசி சொன்னார். லாஸ் ஏஞ்சல் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் கெட்டிங் ரெடி டு ஸ்ட்ரைக் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட். மேற்கு கடற்கரையை, அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையை நியாய தீர்ப்பு காணும். அதனால லாஸ் ஏஞ்சல்ஸ் எருசலேம் என்று இயேசு சொன்னது போல அவர் லாஸ் ஏஞ்சல்ஸுக்காக புலம்பினார். நீ ஒரு நாளிலே தண்ணிக்குள்ள போயிடுவா, சமுத்திரத்துக்குள்ள போய்விடுவா. ஏனென்றால் The message was rejected. Brother Benham, Los Angeles, அதிக பிரசங்கங்களை பண்ணினார். அநேக அற்புதங்கள் அங்கே நடந்தது. கப்பர்நகுமிலே அநேக அற்புதங்கள் நடந்தது. ஆனால் கப்பர்நகும் பட்டணத்தார் இயேசுவை புறக்கணித்தார்கள். அதனால கப்பர்நகும் இன்றைக்கு மத்திய தரக்கடை கீழே இருக்கு. அதே போல இந்த கடைசி கால செய்தியை லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் புறக்கணித்தனாலே ஒரு நாளில் அது பசிபிக் மகா சமுத்திரத்தின் கீழே இருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. அந்த வாய் மூலமாக ஆண்டவர் அங்கே வார்த்தையை அங்கே வெளிப்பட வைக்கிறார். அந்த தீர்க்கதரிசி மூலமாக வருகிற அந்த வெளிப்பாடு, அந்த ரெவலேஷன் தான் தெவன் 7 தண்டர்ஸ். அந்த வெளிப்பாடுகள் தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. இங்கே சாத்தானுடைய வாயிலிருந்து, அதான் வலுசொற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீக்கின் செய்யும் வாயிலும் மூணு சேர்ந்து ஒண்ணுதான். அல்ல, சாத்தானுடைய வாயிலிருந்து என்ன ஏற்படுகிறது என்றால் தவளைக்கப்பான அசுத்தாவிகள் எல்லாம் மவுத்துல இருந்து தான் வருது, பேச்சில தான் வருது. இன்னைக்கு செவன் தண்டர்ஸ் என்ன இருக்குது, மெசேஜில் இருக்கு, பாஸ்டர் பிரீச் பண்றதுல இருக்கு, அந்த வெளிப்பாடுகளை அவர் தொகுத்து சொல்லுகிறார், அதை வந்து வருஷப்படுத்தி சொல்லுகிறார். இந்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருது. அதே போல சாத்தானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அந்த பொலிட்டீஷியன், அந்த விஞ்ஞானிகள், அந்த மகான்கள் அவங்க பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டுதான் அவங்க வந்து ஆயத்தம் ஆகுறாங்க. எதுக்கு? கிரேட் வார்க்கு ஆயத்தம் ஆகுறாங்க. இந்த செவன் தண்டர்ஸ் உங்களை ராப்சரில் கொண்டு செல்லுது. செவன் தண்டர்ஸ் டேன் யுவர் ஹார்ட் பேக் டு ஃபெய்த் ஆஃப் த ஃபாதர்ஸ், உங்களுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்பி. அப்போஸ்தல கால கிறிஸ்தவர்களுக்கு உங்களை திருப்பி, நீங்க அப்போஸ்தல கால கிறிஸ்தவர்களாக மாறுகிறீர்கள். ரெண்டாவது என்ன செய்யறது என்றால் டேக் யூ பேக் டு ஏடன், உங்களை ராப்சரில் கொண்டு வந்து ஏடனுக்கு கொண்டு செல்லுது. ஆனால் இந்த அன்கிளீன் ஸ்பிரிட், அசுத்தமான ஆவிகள், இது வந்து பேசும் பொழுது ஜனங்களை ரோமுக்கு கொண்டு செல்கிறது. ரோமாபுரியிலேருந்து வந்தாங்க, மார்ட்டின் லூத்தர் அவங்கள சண்டை போட்டு வெளியே கொண்டு வந்தார். இப்போ நினைச்சாங்க எதுலேருந்து வெளியே வந்தாங்களோ அதே கத்தோலிக்க மார்க்கத்துக்கு, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக, கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் மூலமாக மறுபடியும் அவங்க கத்தோலிக்கத்தோடு போய் இணைகிறாங்க, ரோமாபுரிக்கு கொண்டு செல்லுது. ஆனால் இந்த மெசேஜ் வெளிப்பாடு உங்களை ராப்சருக்கு ஏடனுக்கு கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு மவுத்திலிருந்து தான் வருது, வாயிலிருந்து தான் அந்த வார்த்தை வெளிப்படுது. சாத்தானுடைய டீச்சிங் என்ன செய்யறது, சாபன உபதேசங்கள் என்ன செய்யறது, அந்த பெந்தேகோஸ்தல் ப்ரோடெஸ்டன்ட் உபதேசங்கள் ஜனங்களை வேர்ல்டு கவுன்சிலில் இணைத்து அவங்கள வந்து எங்க கொண்டு செல்லுது, ரோமுக்கு கொண்டு செல்லுது, அர்மகதோன் யுத்தத்துக்கு கொண்டு செல்லுகிறது. They being gathered to be taken to the battle, அவங்கள வந்து யுத்தத்துக்கு வழி நடத்துகிறது. இந்த ரிலிஜியஸ் பீப்புள், இந்த சோபன போதைகள் மூலமாக அவங்க பிரசங்கம் பண்ற சபை பிரசங்கம் எவ்வளவு கேட்பாங்க, 50K கேட்பாங்க, அதாவது 50,000 பேர் கேட்பாங்க. நம்ம மெசேஜ் 1,000 பேர் கேட்க கஷ்டம், அவங்க பிரசங்கத்தை 50,000 என்ன சொன்னாலும் இன்னும் அதை விட மேல 1,00,000, 2,00,000 பேர் கேட்பாங்க. அந்த மெசேஜை கேட்டால ஒரு வெளிப்பாடு இருக்காது, ஆனால் அதை கேட்பாங்க. எல்லாமே யூடியூப் மூலமாக தான் சத்தம் போகுது. அவங்க அவங்களுடைய ஃபேஸை பார்க்குறாங்க, சத்தத்தை கே ஒன் டேயில் வந்து எத்தனையோ 1,000 பேர் கேட்டுருவாங்க. அதே போல் நம்ம யூடியூப்பில் கொடுக்குற செய்தி இதுவும் ஒரு சத்தம் தான், ஒரு மவுத் மூலமாக தான் போகுது, ஒரு வாயின் மூலமாக தான் போகுது. இதை வந்து கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, எலெக்டட் பீப்புள் கேட்டால் விட மாட்டாங்க, அவங்க கேட்குறாங்க, எலெக்டட் பீப்புள் கொஞ்சம் பேர். இது அவங்கள வந்து ஏடேனுக்கு கொண்டு செல்லுது, அது வந்து அவங்கள ரோமாபுரிக்கு கொண்டு செல்லுது, கிரேட் பேட்டில் அர்மகதோன் கொண்டு செல்கிறது. இந்த மிஸ்ட்ரி வந்து நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள அழிவுக்கு கொண்டு செல்கிறது. இட்ஸ் எ யுனைட்டிங் டைம். ரிலிஜன், பாலிட்டிக்ஸ் எல்லாமே இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. கத்தர் என்ன செய்கிறார் என்றால் நம்ம வந்து பிரைடு வந்து இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மூலமாக, மனுஷகுமாருடைய ஊழியத்தின் மூலமாக நம்ம இந்த மெசேஜ் ஆனது நமக்கு ஒரு யூனியனை கொண்டு வருது. அங்க மணவாளனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்விசிபிள் யூனியன், கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நான் நினைச்சேன்னா ஹெட்ஸோனுக்கும் இதுக்கு மத்தியில் டேஷ் டேஷ் போட்டிருக்கேன். இந்த படத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா டேஷ் டேஷ் போட்டிருக்கிறேன். இப்ப ஹெட்ஸோனோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹெட்ஸோன் வந்து கிரைஸ்ட், அவர் செவன் சீலாக இருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். அவரோடு கூட நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் இணைக்கப்பட்ட மாதிரி, காலையில் சொன்ன மாதிரி அப்படி இணைக்கப்பட்டிருக்கும். நேரடியான இணைப்பு வந்தால் ரேப்சர் வந்துடும், ரேப்சர் தான் நேரடியான இணைப்பு. இப்பொழுது நம்ம அவிதமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. கத்தர் என்ன சொல்கிறார், இதோ நான் திருடனை போல வருகிறேன். 15 வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
Behold, I come as a thief. நான் ஒரு திருடனை போல வருகிறேன் என்று சொல்லுகிறார். கத்தருடைய வருகை எப்படி இருக்கிறது? திருடனை போல இருக்கிறது. 1963 அவர் இறங்கி வந்திருக்கிறார். God in theophany form ஆக வந்திருக்கிறார். உலகத்தில் இருக்க யாராக்கா தெரியுமா? நம்ம மெசேஜில் இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. மேகசம்பத படத்தை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க, எல்லா சர்ச்சிலையும் மேகசம்பம் போட்டிருப்பாங்க. அது என்னதுன்னு கேட்டால் தெரியாது. பெரிய பெரிய சர்ச்சிலெல்லாம் மேகசம்பம் போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த ஜனங்களுக்கு அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் போட்டிருக்க அது என்னன்னு தெரியாது. இட்ஸ் அ கமிங் ஆன் த லார்ட். ஹல்லேலூயா. சொல்ல யாராலும் சொல்ல முடியுமா அவங்களால? இது வந்து செவன் சீல், இது வந்து இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். இப்போ நம்ம செவன் சீல இருக்கோம், சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படி போதிக்கப்படலை. புல்பிட் மிஸ்டேக். கர்த்தர் எதிர்பார்த்த நேரத்தில் வந்தார். அது எப்படி இருக்கிறது? த்ரீ ஸ்டேஜஸ் ஆகிருக்கிறது. சவுட் வாய்ஸ் ட்ரம்ப் ஆகிருக்கிறது. அந்த ட்ரம்பும் வந்து திருடனை போல இருக்கும். எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. அவர் வந்ததும் இறங்கி வந்ததும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம ஏழாம் முத்திரையில் இருக்கோன்னு தெரியாது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. அவர் மேகத்திலே வந்திருக்கிறார். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஒன்று தசோனிக்கர் நாலாம் அதிகாரம் 16:17 அவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் 5:4 பவுல் என்ன சொல்லுகிறார்? 1 தசோனிக்கர் 5:4,
சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே.
நீங்கள் அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்வதற்கு நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, அந்த நாள் திடீரென்று திருடனை போல வருவதற்கு நீங்கள் வந்து அந்தகாரத்தில் இல்லை, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சீல்ஸை பற்றி பேசுகிறார். ஏழாம் முத்திரை வரும் பொழுது அவர் வந்து பேரபிளாக பேசுகிறார், அதை ஒரு ஓமையாக பேசுகிறார். பிட்வீன் 6th and 7th ட்ரம்பெட், கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். 2 stage வந்துட்டு இன்னும் 3rd stage நம்ம வரல. அது வந்து திருடனை போல இருக்கும். திடீரென்று கண்ணிமைக்கு நேரத்தில் அவர் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார். சிலருக்கு இன்னும் தெரியல. ஒரு போதகர் வந்து மேரேஜ் அங்கே நடக்குது அப்படிங்கிறாரு. அவர் தான் தான் பெரிய எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களெல்லாம் குறை சொல்வார். அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அவருக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அதெல்லாம் அவர் பெரிய ஞானின்னு நினச்சி மேரேஜ் அங்கே நடக்குது, மேரேஜ் இங்கே நடக்குதுன்னு சொன்னால் அது தப்பு அப்படிங்கிறார். அருமையான யார் தப்புன்னு அவரால் தெரியல. அவர் தன்னை ஞானியாக நினைக்கிறார். மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர், வி கோ டு த வெட்டிங் சப்பர். காலையில் கூட சொல்லியிருக்கேன், மேரேஜ் வந்து 1 by 1 நடக்குது. இன்றைக்கி ஒரு ஆத்மா வருது, அந்த ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. பாஸ்டர், நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மா கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானசானம் எடுத்து தன் லைஃப்பை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தாவியினாலே அதை முத்திரிக்கிறார். மேரேஜ் யூனியன் நடந்துச்சு. அப்படி 1 by 1 ஒவ்வொரு வருஷமாக ஆட்கள் வருகிறாங்க. மேரேஜ் வந்து 1 by 1 நடக்குது. நம்முடைய சோல் வந்து தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்படுவது தான் மேரேஜ் யூனியன். ஆனால் வெட்டிங் சப்பருக்கு எப்படின்னா எல்லோரும் மொத்தமாக சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காலும் கோத்தம் உலகம் முழுசும் 700 கோடி மக்களில் ஆண்டவர் அந்த பிரைடை வச்சிருக்கிறார். யார் யாருன்னு அவருக்கு தெரியும். அந்த எல்லாருமே ஒரு கண்ணிமைக்கும் பொழுதுல போகிறோம். இதுதான் இதுதான் சீக்ரெட்டு. நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் அவங்க தங்களை ஞானின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் வரும், அப்பொழுது தெரியும். அப்பொழுது நினச்சி பிரயோஜனம் இல்லை. இப்போமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த நாள் வரும் பொழுது அதை புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, தேவனுடைய வார்த்தையை தவறாக போதிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கரெக்டாக போதிக்கணும். பரிசுத்தாவி இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடாது. பரிசுத்தாவின் வெளிப்பாடு இல்லாமல் ஒரு பாச துணிகரமாக பிரசங்கம் பண்ணக்கூடாது. மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர், அது 1 by 1 நடக்குது. ஆனால் வெட்டிங் சப்பருக்கு நம்ம எல்லாரும் கண்ணிமை பொழுதலே. ஒன்று கொஞ்சம் 15:51-52 வசனத்தின்படி நம்ம எல்லாரும் கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். அந்த நேரத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமே. இப்பொழுது ஏழாம் முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் அமைதலாய் இருக்கிறது. ஹெவன் இஸ் சைலண்ட். வெளிப்படுத்தல் 8:1 வாசிக்கலாம்.
அவர் ஏழாம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாகும்.
அவர் ஏழாம் முத்திரை உடைத்த பொழுது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டது. When he broke the seventh seal, there was a silent in heaven for about an half an hour. என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் வந்து பரலோகம் சைலண்டாக இருக்கிறது? அதனால ஏழாம் முத்திரை வந்து மியூட், அது சைலண்ட், அது யாருக்கும் தெரியாது. பிரதப்பேனா சொல்லியிருக்கிறார், சாத்தான் அதை கண்டுபிடிச்சால் டேமேஜ் பண்ணிடுவோம், அதனால் சைலண்டாக இருக்குது. இவங்க வந்து ரேப்சர் வரைக்கும் அது சைலண்டாக இருக்குது, சைலண்டாக இருக்குது. ஏழாம் முத்திரைன்னா நீங்கள் உங்களுக்கு அது தெரியாது, சாத்தான் டேமேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியே ஏழாம் முத்திரையை தெரியாமல் ஆக்கிடுவாங்க. போதருடைய மிஸ்டேக், புல்பிட் மிஸ்டேக், பாஸ்டர் மிஸ்டேக். அதனால் அவங்கள ரேப்சர் போகப்படாதபடியே பண்ணி போட்டுறது. சாட்டன் டேமேஜ் பண்ணிடுவான், ஏழாம் முத்திரை இன்னும் திறக்கலை. அது கடைசி வரைக்கும் அது அமைதலாக தான் இருக்குது, சைலண்டாக தான் இருக்கிறது. அதனால் ஏழாம் முத்திரை திறக்கலைன்னு சொல்லி அப்படியே அது திறந்துட்டுன்னு அவங்க சொன்னாலும் அவனுக்கு விளக்கம் தெரியாது. பாஸ்டருக்கு விளக்கம் தெரியாமல் பிலீவர்ஸுக்கு எங்கே விளக்கம் தெரிய போகுது? முதல்ல அவருக்கு தானே வெளிப்பாடு வரணும், அவர் தானே போஷிக்கணும். அவங்களுக்கே தெரிலன்னா என்ன செய்ய முடியும்? அதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தியினுடைய நிலைமை, அதுதான் இருக்கு. If Satan gets hold of that, he will do great damage. அப்படின்னு அவங்க சொல்லி ஜனங்களை வந்து அப்படியே சைலண்ட் பண்ணிடுது. அவங்கள புத்தி இல்லாத கனிகளாகவே வைத்து விடுறது, அவங்களுக்கு புத்தி வராதபடி பண்ணிடுது. அவங்க பரிசுத்தாவியாகிய ஆயிலை பெறாதபடி, வெளிப்பாடை பெறாதபடி இருந்தால் அவங்களுடைய நிலைமை வந்து மிசரபிள், பரிதபிக்கப்பட்டதாக இருக்கும். ஏறாவதுக்கு யாராவது சாஸ்திரிகள் வர்றாங்க. சாஸ்திரிகள் வரும் பொழுது அவன் வந்து பிள்ளையை குறித்து விசாரிக்கிறான். மத்தேயு 2:7-8 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்
ஏதாவது சொல்லுகிறான். சாஸ்திரிகளை பார்த்து நீங்க போய் முதல்ல தொழுதுட்டு என்கிட்ட வந்து அறிவியுங்க, நீங்க தொழுதுட்டு வந்த பிறகு நானும் பிள்ளைய போய் தொழுது கொள்ளணும். அவர் மேசியா, அவரை நானும் தொழுது கொள்ளணும். நீங்கள் போயிட்டு அதை வந்து விஷயத்தை எனக்கு மறு செய்தியை கொண்டு வாருங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன 12 வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்.
ஏதோ சொப்பனத்திலே அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள், ஏதாவது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான், நீ வந்து வேற வழியாக போங்கன்னு சொல்லும் பொழுது சாஸ்திரிகள் வருவாங்க, வருவான்னு காத்திருந்தான், வரலை. அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெத்லேகமைக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட குழந்தைகள், 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையுமே கொலை பண்ணி போட்டான். அதான் பிரதர் பெனா சொல்ற, இப் சாட்டன் ஹெட்ஸ் அ ஹோல்ட் ஆஃப் தட், ஹி வில் டூ கிரேட் டேமேஜ். சாத்தானுக்கு இந்த ஏழாம் முத்திரை ரகசியம் தெரிஞ்சுனா அவன் கிரேட் டேமேஜை பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் யாருக்கு தெரியக்கூடாது? ஏறோதுக்கு தான் தெரியக்கூடாது. சாஸ்திரிகளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, சாஸ்திரிகளுக்கு தெரியாமல் இருந்தால் அவங்க போய் சொல்லிவிடுவாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருந்தால், மரியாளுக்கும் யோசப்புக்கும் தெரியாமல் இருந்தால் குழந்தை வந்து பாதிக்கப்படும், டேமேஜ் வரும். யாருக்கு தெரியக்கூடாது? அவங்களுக்கு தான். ஆனால் உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. நீங்கள் மனவாட்டி இதுதான் ரேப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும், இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு கொண்டு வரும். ஏழாம் முத்திரை இஸ் எ கிரேட் சீல் தான். செவன் சீல் இஸ் கிரைஸ்ட். ஆனால் சாத்தான் வந்து டேமேஜ் ஏற்படுத்தனா இந்த கிரிட்டிசைஸ் பீப்புள் இருக்கிறாங்க, அது சாபனத்துக்கு சீக்ரெட்டா இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஓப்பனா இருக்குது. ஹல்லேலூயா. சாத்தான் வந்து பெரிய டேமேஜ் பண்ணிடுவோம், அது அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சிம்பிள் ஃபார்மா எழுதிட்டாரு, ஆனால் உங்களுக்கு அந்த ரெவலேஷன் கொடுத்துருக்காரு. அந்த சிம்பிளுக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அதனால பாருங்க, நமக்கு அது தெரியக்கூடாதுன்னா நம்ம சாத்தானே ஆகுது. நம்ம வந்து எலெக்ட் ஆகிருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு. அந்த வசந்த மறுபடி வாசிக்கலாம்.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறேன்.
இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணாதபடிக்கு தன் விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறான். பாக்கியவான். ஆண்டவர் பிரைட பார்த்து சொல்லுகிறார். சம் வந்து எதிர்பாராத நேரத்தில் வரும், அந்த தேட் ஃபோல்டு எதிர்பார்த்த நேரத்தில் வரும். இப்பொழுது நீங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு வெட்டிங் கார்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஆமென். வெட்டிங் கார்மெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோமா? ரிசீவ் பண்ணிட்டோம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. மெல்லிய வஸ்திரம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. இந்த வெளிப்பாடான ரிவீல்டு வேர்டு தான் அந்த வஸ்திரமாக இருக்கிறது. நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள். அந்த வஸ்திரத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. சோபன விதமாக இருக்கிறது. லவோதிக்கா எப்படி இருக்குன்னா நேக்கடாக இருக்கிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறாய். வெளிப்படுத்தல் 3:17 சொல்லப்படுது. அது நேக்கடாக இருக்கிறது. நம்முடைய சோல் வந்து வார்த்தையினாலே போதிக்கப்பட்டிருக்கிறது, போதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. வெளிப்படையான வஸ்திரம் அல்ல, சரீரத்துக்கு போடுகிற வஸ்திரம் அல்ல, நம்முடைய சோலுடைய கார்மெண்ட். அவர் சோல் இஸ் நாட் நேக்கட். நம்முடைய சோல் வந்து வார்த்தையினாலே போத்திவிக்கப்பட்டிருக்கு. அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், சோபனத்து மக்கள் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க சோல் வந்து நேக்கடாக இருக்கு. தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எலியேசர் என்ன செய்கிறான் என்றால், ரெபேக்காளை அங்கே சந்திக்க போகும் பொழுது பைபிளில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆதியாகமம் 24:53 கல்யாண வஸ்திரங்களை கொடுக்கிறார். ரெபேக்காளுக்கும் ரெபேக்காளுக்கு அந்த வெட்டிங் கார்மெண்ட்டை கொடுக்கும். அதே போல் நம்முடைய எலியேசர் அங்கே பிரதர் பென்காம் 7 சபையின் தூதன் நமக்கு கல்யாண வஸ்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். உச்சிதங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் வந்து அங்கே கல்யாண வஸ்திரங்களை கொண்டு வந்த நம்ம அந்த வஸ்திரத்தை இழந்து போகக்கூடாது. அந்த வஸ்திரத்தை நம்ம கரைப்படுத்தக்கூடாது. அந்த வஸ்திரத்தை நம்ம சுத்தமாக பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தையை தரித்து கொண்டு அந்த ராஞ்சி பாஸுடைய அந்த பெண் வந்து எப்படி ஆயத்தமாக இருந்தாலோ அதே போல் நம்ம ஆயத்தமாக, திடீரென்று அவர் வரும்பொழுது நம்ம உடனே நம்ம சந்திக்க வேண்டும். கல்யாண வஸ்திரத்தை எப்பொழுதும் அழிந்திருக்க வேண்டும். தன் வஸ்திரத்தை இழந்து போகக்கூடாது. தொடர்ந்து 16 சந்த வாசிக்கலாம். அவர்களை கூட்டி சேர்த்தான். பேச்சினாலே தன்னுடைய போதனையினாலே என்ன செய்யறான்? எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறான். பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது பொலிட்டிக்கல் பவர், எல்லா பவரையும் ஒன்றிணைத்து எதுக்கு கொண்டு போகிறான்? பேட்டில் ஆஃப் அர்மகெடோன். ரோமுக்கு கொண்டு செல்கிறான். ரோம் வந்து அர்மகெதோனுக்கு வழி நடத்துகிறது. ஏசபேல் எங்கே மரித்தாள் என்றால் அதே இடத்துல தான் மரித்தாள். அர்மகெதோன் என்ற இடத்துல தான் மரித்தாள். உன்னுடைய மாம்சத்தை வந்து நாய்கள் வந்து இஸ்ரேலின் சமபூமியிலே அது தின்னும் என்று சொல்லப்பட்டது. ஒன்று ராஜாக்கள் 21:23 வசனம்.
ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதிலருகே தின்னும்.
இதோ இஸ்ரேலின் நிலத்திலே அந்த இடத்துல தான் அர்மகெதோன், அதே இடம் தான், அதே இடத்துல தான் யுத்தம் நடக்கப்போ. அர்மகெதோன் யுத்தம், ஏசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் எந்த இடத்துல தின்னதோ அதே இடத்துல தான் இவர்களை கொண்டு கூட்டி சேர்க்கிறான். அர்மகெதோன் என்ற இடத்திலே அவளை கூட்டி சேர்க்கிறான். பேட்டிலுக்கு வழி நடத்துகிறான். பாருங்க, இப்போ யுக்ரைன் ரஷ்யா வந்து யுத்தம் நிற்கிதான்னு பாருங்க. ரஷ்யா இப்பொழுது ரொம்ப நாச வேலை செய்திருக்கிறோம். தற்சமயம் அங்கே உக்ரைன் தோல்வி அடைந்திருக்கிறது. உக்ரைன் மேலே இப்பொழுது ரஷ்யா வெற்றி பெற்றிருக்கிறது, பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது தற்சமய நிலவரம். அதனால அருமையால யுக்ரைன் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி நாங்கள் யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்கலன்னா அணு ஆயுதங்களை போடுவோம், அட்டாமிக் பாம்பை போட்டு முற்றிலுமாக அழிச்சு விடுவோம்னு ரஷ்யா விதமாக எச்சரிக்கிறது. மற்ற நாடுகளும் உதவிக்கு வந்தால் அவங்க மேலேயும் நாங்கள் பாம்பை போடுவோம் என்று ரஷ்யா சொல்லுகிறது. எப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம்! இதை விட நிறைய யுத்தம் தான் ஆரம்பிக்குது. ஸோ யுனைட்டிங் டைம் இப்பொழுது ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. கிரேட் யுனைட்டிங் டைம். Hell is being veiled. ஜனங்களுக்குள்ளே பாதாளம் திரையிடப்பட்டிருக்கிறது. Death is taking them down to the battle. மரணமானது சாத்தான் அவர்களை 4 தொடச்சி, சாத்தான் அவர்களை வந்து சாத்தான் அங்கே பாதாளம் பின் சென்றது. எங்கே போகொண்டு நடத்திக்கிட்டு போகிறான்? பேல் ஹார்ட்ஸில் அவன் போயிட்டு இருக்கிறான். எங்கே போகிறான்? அர்மகெதோன் யுத்தத்துக்கு போகிறான். ஜனங்களை ரோமாபுரியோடு சேர்த்து பின்பு என்ன சொன்னா அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்துகிறான். அந்த அர்மகதோன் யுத்தத்தை குறித்து தான் வெளிப்படுத்தல் 19 போறோம். வெளிப்படுத்தல் 4:6 வந்து இப்போ 16 வந்து இப்போ நான் 19 போறேன். ஃபாலோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 11:19 வாசிக்கலாம்.
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
சரி, பின்பு பரலோகம் திறக்கப்பட்டது, ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது, அவருடைய சரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது, அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுந்தது, இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தின் சேனைகள் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாய் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். பாருங்க, இந்த வசனம் வந்து அர்மகதோன் யுத்தத்தை குறிக்கிறது. இந்த பேல் கார்ட்ஸ் எங்க கொண்டு செல்றான் ஜனங்களை? அவனை வந்து அர்மகதோன் யுத்தத்துக்கு கொண்டு செல். அது எங்க எழுதியிருக்கிறது? வெளிப்படுத்தல் 19 எழுதியிருக்கிறது. அர்மகதோன் என்ன இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான். இங்க 19 அதன் விளக்கத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு கூட்டமான மக்கள் அவனுக்கு பின் செல்லுகிறார்கள். அவங்களுக்குள்ளே பாதாளம் திரையிடப்பட்டிருக்குது. அவங்களுக்குள்ள பாதாளம் இருக்கிறது. நமக்குள்ள ஹெவன் இருக்கிறது, கத்தர் இருக்கிறார், அவங்களுக்குள்ள பாதாளம் இருக்கிறது. பாதாளத்தின் மக்கள் அவங்கள பார்க்கும் பொழுது மனுஷங்க தான், நல்லவங்க தான், நம்ம அவங்கள மனுஷனாக தான் பார்க்குறோம். ஆனால் உள்ளே பார்த்தா பாதாளம் இருக்கிறது. உள்ளே பார்த்தா மெசேஜை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மெசேஜை புறக்கணிப்பாங்க, தேவனை புறக்கணிப்பார்கள். நல்ல மனுஷங்க தான், அவங்களுக்குள்ள பாதாளம் இருக்குது, நமக்குள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண மனுஷனா தெரியும். நமக்குள்ள வேர்டு இருக்கும் பொழுது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்கும் பொழுது தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பற்றி நமக்கு தெரியும், நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்குள்ள தேவன் திரையிட்டு இருக்கிறார். இவங்க வந்து என்னச்சா, வெள்ளைக்குதிரையை ஃபாலோ பண்ணுறாங்க. வெள்ளை குதிரை எதை குறிக்கிறது? அன் அடல்ட்ரேட்டட் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய கலப்படமற்ற வார்த்தை. தேவனுடைய கலப்படமற்ற வார்த்தையை நம்ம பின் சொல்லுகிறோம். சுத்தமும் பிரகாசமான சுத்தமும் மெல்லியதான வஸ்திரம் தரித்தவளாய் அங்கே அந்த குதிரை என்னை போய்கொண்டிருக்கிறது. அந்த குதிரையிலே தேவன் இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கார். ஐ வில் ரைட் திஸ் ட்ரெயில் ஒன்ஸ் மோர், இன்னும் ஒரு விசை நான் பிரயாணம் செய்வேன் என்று அவர் வெள்ளை குதிரையில் போகும்பொழுது நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோம். இங்க ஒரு சேனை ஃபாலோ பண்ணுகிறது, அங்க வந்து பாதாள பின் செல்லுகிறது. அதனால ரெண்டு அமெரிக்கா அண்ட் ரஷ்யா, உலகத்தில் ரெண்டு எதிர்த்துருவங்கள் வந்து அமெரிக்கா ரஷ்யா. அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. அதனால உண்மையிலே யுத்தம் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு தான். பல்லோகத்திலே அவன் யுத்தத்தை ஆரம்பித்தான். 1/3 தேவ தூதலை வஞ்சித்து விட்டான். வெளிப்படுத்தல் 12:7
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை.
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, பல்லோகத்திலே பேட்டில் ஸ்டார்டட் இன் ஹெவன், லூசிபர் அண்ட் மைக்கேல் அங்கே யுத்தம் நடக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாளினாலே 1/3 தேவதூர்களை அவன் பூமியிலே இழுத்து விட்டான், தரையிலே தள்ளி விட்டான். அவன் தன்னுடைய வாலினாலேன்னு சொன்னா அவனுடைய பொய்யினாலே, அவனுடைய டெயில் இல்லை, அவனுடைய டெயில், அவனுடைய பொய்யினாலே 1/3 தேவ தூதரை எழுந்த. அப்போ 2/3 யார்கிட்ட இருக்காங்க? அவங்க வந்து கத்தரோடு கூட இருக்கிறாங்க, 1/3. அதெல்லாம் அவனுக்குடைய 1/3 நிறைய இருக்கு. அப்போ 2/3 பாகம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த ரெண்டு சேனைகளும் யுத்தம் பண்ண வருகிறது. நீங்கள் வந்து அந்த வஞ்சிக்கப்படாத தூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறீங்க. இதை சாபனத்து மக்களை பார்க்கும் பொழுது வஞ்சிக்கப்பட்டவர்கள் நம்ம கூட்டம் தான் ஜாஸ்தி. அதெல்லாம் அவங்களோடு இருக்கிறவளை பார்க்கல, நம்மோட ஆண்டவர்கிட்ட 2 இருக்குது, இவன்கிட்ட 1 தான் இருக்குது. நம்ம லூக்காளினர் சுவிசேஷம் 14:31-32 ஒருத்தன் யுத்தத்துக்கு போகும்பொழுது 20,000 பேரோடு கூட ஒருவன் எதிர்கொண்டு பார்க்கிறான், எனக்கு 10,000 பேர் இருக்குது, எப்படி நான் போய் யுத்தத்துக்கு போக முடியும், எனக்கு ஜெயம் கிடைக்குமானே அவன் யோசித்து பார்த்து யுத்தத்துக்கு போக கடவன், அல்லது அவன் சமரசம் ஒப்பரவாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்ல, சாட்டன்ட்ட இருக்கிறது மூணில் ஒரு பங்கு தான், ஆனால் ஆண்டவர்கிட்ட மூணில் ரெண்டு பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பேரபிள் அவிதமாக எழுதியிருக்கு, அதனால் சாத்தான் வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி மெஜாரிட்டி பார்த்தாலும் அவன் ஜெயிக்க முடியாது. அவன்கிட்ட 10,000, ஆண்டவர்கிட்ட 20,000 இருக்கிறது. அல்ல, அவனுக்கு தலைவன் வந்து பிசாசு. வெளிப்படுத்தல் 9:11 வாசிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாசையில் அபத்தோன் என்றும் கிரேக்க பாசையில் அப்பல்லியோன் என்றும் பெயர். அபதோன், அப்பல்லியோன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். அது அவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறான். 20 கோடி சூப்பர் நேச்சுரல் டெவில்ஸ் வந்து இப்ப கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஃபால்ஸ் அனாயிண்டட் ஒன்ஸ், தவறான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தங்களுடைய பொய்யினாலே அநேகரை வஞ்சித்திருக்கிறார்கள். ஹலோ, மைட்டி ஏஞ்சல் வித் எலெக்டட் ஒன்ஸ், பலமுள்ள தூதன், அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அவர் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளோடு கூட வருகிறார். அவள் எப்படி இருக்கிறார்கள், அவள் அழைக்கப்பட்டவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 17:14,
இவர்கள் ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையிலவர்களுமாய் இருக்கிறார்கள்.
இது அவளோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள். பாருங்க, மூணு குவாலிஃபிகேஷன் வருது, முதலாவது அழைப்பு, ரெண்டாவது அங்கே தெரிந்து கொள்ளுதல், மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து உண்மையுள்ளவர்கள். அதான் இந்த வசத்தில் சொல்லியிருக்கேன், நம்ம உண்மையாக இருந்தால் தான் ரேப்சரில் போக முடியும். அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வார்த்தைக்கென்று உண்மையாக நிற்கிறோம். மைட்டி ஏஞ்சல் வித் தி எலெக்டட் சீடு, லைஃப் வந்து டெத்துக்கும் யுத்தம் இருக்குது, ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உள்ள யுத்தம். எங்கே எழுதியிருக்கிறது? வெளிப்படுத்தல் 19:18 எழுதியிருக்கிறது. அதில் 14 வாசிக்கலாம்,
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மை சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையில் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
ஏதோ என்ன சொல்றால், வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சார், பரலோகத்தின் சேனைகள், நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், அதான் பரலோகத்தின் சேனைகள், எலெக்டட் பீப்புள். சுத்தமும் வெண்மையுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையில் ஏறி, அன்அடல்ட்ரேட்டட் வேர்ட் ஆஃப் காட், நம்ம ஏறி அவருக்கு பின் சொல்லுகிறோம். அவர் வந்து பெரிய வெள்ளக்குதிரையில் இருக்கிறார், நம்ம சின்ன வெள்ளக்குதிரையில் இருக்கோம். இது ஒரு சேனை போகும்பொழுது சாத்தன் பேல் ஹார்ட்ஸில் வர்றான், அதான் 4 பேல் ஹார்ட்ஸ். அவன் பின்னால் பாதாளம் வருகிறது, ஒரு கூட்டமான ஜனங்களுக்குள்ளே பாதாளம் திரையிடப்பட்டிருக்குது. இப்போ ரெண்டும் வந்து யுத்தத்துக்கு வரும் பொழுது இந்த யுத்தம் வந்து எப்படியாப்பட்ட யுத்தம் என்றால், லைஃப் அண்ட் டெத் கமிங் டு த ஃபைனல் ஸ்ட்ரகிள், ஜீவனும் மரணமும் கடைசி போராட்டத்துக்கு வருகிறது. இது வந்து சில்ட்ரன் ஆஃப் லைட் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் டார்க்னஸ், வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் யுத்தம் வருகிறது, ஃபைனல் ஸ்ட்ரகிள். சோல்ஸ் தட் ஆர் இன் பிரிஷன் நவ், இப்பொழுது பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும், சோல் தட் ஆர் இன் ஹெவன் நவ், பரலோகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் யுத்தம் வருகிறது. Satan power to deform, சாத்தானுடைய பவர் வந்து என்னென்றால் வல்லமைனா சீர்குலைப்பது, நல்லா இருக்கிறதை கெடுப்பது, அதான் சாத்தானுடைய வேலை. நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் கொடுத்துருக்கா, மறுரூபப்படுத்தும் வல்லமை, ஒழுங்கில்லாததை ஒழுங்காக மாற்றுறது. ஒரு மனுஷன் ஒழுங்கில்லாதனா இருந்தால் அவனை ஒழுங்காக மாற்றுறது தான் இந்த மெசேஜ். இது இன்றைக்கு கிளைமேக்ஸில் வந்திருக்கு, உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் வந்து எந்த கூட்டத்தை சேர்ந்திருக்கிறீங்கன்னு பாருங்கள். 4 பேல் ஹார்ட்ஸோட ஒரு கூட்டம் வருது, 19 வெள்ளக்குதிரையில் ஏறி அந்த அங்கே கத்தரை பின் செல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவள் அழைக்கப்பட்டவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உண்மையுள்ளவளாக இருக்கிறார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அது ஜீவனாக இருக்கிறது. ஜீவனும் மரணமும் இப்போ கிளாஷில் வருது, இப்போ நம்ம காலத்தில் அது கிளாஷில் வருது. அப்பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ரெண்டுமே ஒன்ன ஒண்ணு சந்திக்கிறதா இருக்கிறது. பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிற மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள்
என்று. ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன், அவன் வானத்தில் மத்தியில் பறக்கிற சகல பறவையை பார்த்து, நீங்கள் வந்து ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவருடைய மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியார் பெரியார் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி கூடி வாருங்கள் என்று அவன் வந்து அழைப்பு கொடுக்கிறான். பாருங்க, சூரியனில் நிற்கிற தூதன் வந்து அது ஏழாம் தூதனாக இருக்கிறார். அந்த ஏழாம் தூதன் வந்து அந்த பறவைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு யுத்தம் நடக்க போகிறது, அநேகர் மறிக்க போகிறாங்க, பலவான்கள் சேனை தலைவர் ராஜாக்கள் அடிமைகள் இவங்கள எல்லாருடைய மாம்சத்தை பச்சிக்கும்படி கூடி வாருங்கள் என்று அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த ஏழாம் தூதன் அழைக்கும் பொழுது அந்த பறவைகள் வந்து அந்த மாம்சத்தை பச்சித்தது என்று 21 வசனத்துல வாசிக்கிறோம். கடைசி வசனத்தை வாசிக்கலாம்.
மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன.
இது வந்து சப்பர் டைம். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறது? த சப்பர் ஆஃப் த கிரேட் காட், தேவனுடைய அந்த மகா விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்படுது. சப்பர் டைம். நம்ம இன்னைக்கு சப்பர் டைமில் வந்திருக்கிறோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து சப் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதோ வாசற்படி நின்று கட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இப்பொழுது நம்ம வார்த்தையை நம்ம புசித்து கொண்டிருக்கிறோம். சப்பர் டைம். இது வந்து மாலை நேரமாயிருக்கிறது, பொழுது போகிற நேரமாயிருக்கிறது. இட் இஸ் அ சப்பர் டைம். இப்பொழுது இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் அது சப்பர் டைமாக இருக்குது. அதனால் பறவைகள் எல்லாத்தையும் கூட்டு நீங்கள் வந்து இந்த மாம்சத்தை பச்சியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பறவைகள் வந்து இன்னைக்கு விழுந்திருக்கிறது. எல்லா பாவத்தையும் ஜனங்கள் செய்கிறாங்க. லிவிங் டுகெதர், மேரேஜ் ஆகாமலே வாழலாம், லீகலாக யாரும் ஆக்ஷன் எடுக்க முடியாது, எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், எல்லா பாவத்தையும் செய்யலாம். சின்ன தப்பை பெருசாக சொல்லுவாங்க, பெரிய தப்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதான் உலகம். அதனால் எல்லாமே யாரும் கண்டுக்கிட மாட்டாங்கன்னு இல்லை, நான் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணதில்லை, அப்படி இருக்குது. ஒருத்தர் சின்ன தப்பு செஞ்சால் அதை பெருசாக காமிப்பாங்க. இப்போ இருக்க உலகம் ஒருத்தர் பெரிய தப்பு செய்யுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றோம். எப்படியாப்பட்ட காலம் பாருங்கள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சின்ன தவறு கூட செய்யக்கூடாது, ஏன்னா ஜனங்கள் அதை பெருசாக காமிப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த காலத்தில் எல்லாமே சகஜம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நமக்கு கிடையாது. நீங்கள் சின்ன தப்பு செய்தால் அது பெருசாக மாறும். உலகம் வந்து பெரிய தப்பு செஞ்சால் அது ஒன்றும் இல்லை. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம சப் பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்ம போஷிக்கணும். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணலாம், அதில் எவ்வளோ டீப்பாக வேணாலும் போகலாம். அது நமக்கு எவ்வளோ நம்ம புசிக்கிறோமோ அவ்வளோ ஜீவன் நமக்கு. எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு அபேண்டன் மெசேஜை கொடுத்துருக்கிறார், நீ இதை தியானம் பண்ணு, நீ வந்து நீ பாதை மாறிடாத, நீ சின்ன தப்பு செஞ்சாலும் அதை உலகம் பெருசாக காமிக்கும். விதமாக இப்படி இருக்கு அப்படி இருக்கு உலகம். இதுதான் மாறுபாடான இந்த சந்ததி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பறவைகள் எதுக்கு அடையாளமாக இருக்குது? பிசாசின் ஆவிகளுக்கு அடையாளமாக இருக்குது. அங்கே மத்தேயு 13 விதை விதைக்கிறவன் விதைக்கும் பொழுது வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் வந்து பொறுக்கிட்டு போயிட்டு வசனத்தை கேட்கும் பொழுது சாத்தான் வந்து அதை உங்கள் இதயத்தை விட்டு எடுத்துருவான். கேட்டால் என்ன சொன்னார்னு தெரியாது, உங்களுடைய இதயத்தை விட்டு பிசாசு எடுத்து போடுவான். அதான் பறவைகள். ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுது ஆதியாகமம் 15:11 பறவைகள் வந்து அந்த உடல் மேலே விழும் பொழுது அந்த ஆபிரகாம் அந்த பறவைகளை துரத்தினான். அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறதால், அசுத்தாவிகளுக்கு அடையாளம். இந்த பலி மேலே இந்த மெசேஜ் அந்த ஹவர்ல பறவைகள் வரக்கூடாது, அங்க பிசாசின் ஆவிகள் வரக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டும் இந்த மெசேஜை, ரொம்ப பாதுகாக்க வேண்டும். ஏன்னா பறவைகள் இதுல வந்து விழும். இப்பொழுது அசுத்த ஆவிகள் வந்து அந்த உலகத்தின் மக்களுடைய மாம்சத்தின் மேல விழுகிறது. ராஜாக்கள் அங்கே மறிக்கிறார்கள், பல சேனை தலைவர்கள் மறிக்கிறார்கள். அர்மகதோன் யுத்தத்தில் எல்லாமே மறிக்கிறது. பின்பு நான் மிருகமும் அந்த மிருகத்தினுடைய அந்த சேனைகளும் அவரோடு கூட யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 19 அதிகாரத்தில் வசந்த வாசிக்கலாம்.
பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
இப்பொழுது கூடி வர ரெண்டு பேட்டில், லைஃப் அண்ட் டெத். இங்க ஒரு கூட்டம் இருக்குது, அங்க ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம வந்து வெள்ளை குதிரையை ஃபாலோ பண்ணுகிறோம், சாத்தான் வந்து பேல் ஹார்ட்ஸ்ல வர்றோம். இப்பொழுது ரெண்டு யுத்தம் பண்ண கூடி வருகிறது. மிருகமும் பூமியின் ராஜாக்களும், பூமியின் ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. தவளைக்கப்பான ஆவிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டது. அவருடைய சேனைகள் குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சேனை, நீங்க அவருடைய சேனையாயிருக்கிறீர்கள். யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். அதன் பின்பு 20 வசந்தம் வாசிக்கலாம்.
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தக எரிகிற அக்கினி கடலில் உயிரோடே தள்ளப்பட்டார்கள்.
இதோ இப்பொழுது யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அங்கே பிடிக்கப்பட்டு இருவரும் உயிரோடு அக்கினி கந்த எரிகிற கடலில் தள்ளப்படுகிறார்கள். The coming of the Lord, there was a battle to get Lot. லோத்துவை வந்து ஆபிரகாம் வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காக யுத்தம் செய்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த யுத்தத்தை செய்கிறோம். லோத்தை வெளியே கொண்டு வரணும். அவன் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் சேர்ந்துட்டான். வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சில் சேர்ந்து அவன் அழிய போகிறான். அவன் அழியறதுக்கு முன்னதாக அவனை வந்து லோத்து ஆபிரகாம் போய் மீட்டு கொண்டு வரான். அதை மாதிரி யுத்தத்தை நம்ம இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். Deliver from the chain of darkness. ஒரு ஆத்மாவை இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறோம். சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒரு மெசேஜை கொடுத்துருக்கிறார். இந்த மெசேஜ் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. இந்த மெசேஜ் நமக்கு எட்டர்னல் லைஃபை கொண்டு வருகிறது. ஆனால் லோத்து வந்து விடுவித்தாலும் அவன் வந்து எலெக்டட் கிடையாது. He will not go to the red wedding supper. அவன் வெட்டிங் சப்பருக்கு போக மாட்டான். ஏனென்றால் விடுவித்த பிறகு ஆபிரகாம் கூட சேர்ந்துருக்கணும். அவன் மறுபடியும் அவன் வந்து சாபனத்துக்கு போயிட்டான். அவன் மறுபடியும் சோதாமுக்கு போய்விட்டான். அவனுக்கு எட்டர்னல் லைஃப் உண்டு. அவன் செகண்ட் ரெசப்ஷனில் வருவான். ஆனால் அவன் வெட்டிங் சப்பரில் வரமாட்டான். நம்ம இப்பொழுது ஆயுதங்களை தரித்திருக்கிறோம். எபேசியர் 6:12-18 வரைக்கும் சொல்லப்பட்ட ஆயுதங்களை நம்ம தரித்திருக்கிறோம். கள்ளத்திற்கு தேசி என்ன கொண்டு வருகிறான்? மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருகிறான். மிருகத்தின் முத்திரையை சரிக்கவும் அந்த சொரூபத்தை வணங்கும்படியாக செய்கிறான். அதனாலே அவன் பிடிக்கப்பட்டு அவன் அக்னி கடலில் தள்ளப்படுகிறான். நம்ம 7 சபை காலங்கள் முடிந்து இப்பொழுது ஜூபிலி இயருக்கு வந்திருக்கிறோம். 7 சபை காலங்கள் முடிந்த பிறகு 7-7-49 50வது வருஷம் ஜூபிலியாக இருக்கிறது. இந்த யூபிலி என்னென்றால் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஒருத்தன் உடனே வெளி வந்துட வேண்டும். அவனுடைய லேண்ட் இருக்கிறது, அவனுக்கு வீடு இருக்கிறது, அதெல்லாம் இழந்து போய்விட்டான். இப்பொழுது அதை போய் பெற்றுக்கொள்ள வேண்டியதான். அது மேலே யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது. அவனுடைய லேண்டு, அவனுடைய வீடை அவன் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் எஜமானை நேசிக்கிறேன், நான் வந்து வீட்டுக்கு போக மனசில்லை, அதனால் நான் இங்கே இருந்துக்கிட்டேன்னா அவன் காதில் ஓட்ட போடும் பொழுது அதான் மார்க் ஆஃப் த பீஸ்ட் ஆயிருக்கு. அதுதான் மார்க் ஆஃப் த பீஸ்ட்டுக்கு அடையாளமாக இருக்குது. மிருகத்தின் முத்திரைக்கு அடையாளம். நான் வந்து என்னுடைய எஜமானை நேசித்து இங்கே இருக்கிறேன். என் வீட்டுக்கு போக எனக்கு மனசு இல்லை. என்னுடைய சுதந்திரத்துக்கு போறதுக்கு என் லேண்டுக்கு போறதுக்கு மனசு இல்லை. இங்கே இருக்கிறேன், எஜமான் ரொம்ப நேசிக்கிறார். அந்த பாசத்தானே ஞான்சனம் கொடுத்தாரு. அந்த பாசத்தானே கல்யாணத்தை நடத்தி வச்சார். எப்படி நான் வர முடியும்? சரி, ஓட்ட போட்டுக்க, அவ்வ அங்கேயே இருந்துகிட்டு இருக்கேன். அப்போ நீ விடுதலை பறவைக்கு தான் அந்த மெசேஜ் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வருது. ஆனா நான் எஜமான நேசிக்கிறேன், ஆனாலும் அவர் தானே எனக்கு எல்லாமே செஞ்சாரு. நான் வந்து எத்தனை வருஷமா அந்த சபைக்கு போறேன், நான் எப்படி வர முடியும்? அல்லப்பா நல்லது, நீ ஓட்ட போட்டுக்கிட்டு அங்கே இரு, உனக்கு ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது, ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது. உன்னுடைய முடிவே அதுதான், நீ கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கும். எத்தனை தடவை எக்காலம் ஊதினாலும் உன் காதில் அது ஏறாது. ஓட்ட போட்ட பிறகு நீ விடுதலை பெறணும்னு நினைச்சாலும் விடுதலை பெற முடியாது. அதான் மிருகத்தின் முத்திரை. அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சில் சேருது. இந்த கள்ளத்திற்கு தேசி அதெல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை வஞ்சித்திருக்கிறான். இப்பொழுது எல்லாமே பிடிக்கப்படுகிறது. முதலாவது அந்த கள்ளத்தீர்க்க தரிசி மிருகம் அக்னிக் கடலில் தள்ளப்படுகிறது. முன்பு என்ன நடக்கிறது? 21வது வசனம்
மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால்
கொல்லப்பட்டார். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவர் ஜீசஸ் கிரைஸ்ட், கத்தாதி கத்த ராஜாதி ராஜா. 16வது வசனத்தில் அவருடைய நாமம் கத்தாதி கத்த ராஜாதி ராஜா என்ன நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்படும். கத்தாதி கத்த ராஜாதி ராஜா. இதோ அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் அவள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு மெசேஜ் போகிறது, இந்த மெசேஜ் தான் அவங்கள நியாயம் தீர்க்கும். யூடியூப்பில் கேட்டியா? கேட்டேன். ஏன் வரல? ஓட்ட போட்டுக்கிட்டேன், நான் எஜமானை நேசிக்கிறேன், நான் என் சாபனத்தை நேசிக்கிறேன், நான் சிஎஸ்ஐயை நேசிக்கிறேன், எனக்கு அங்கே போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு அங்கே ரொம்ப செல்வாக்கு இருக்குது, அங்கே வந்து நான் உலகத்தின்படி ஜீவிக்கலாம், அதனால் வர முடியல. ஓட்டம் போடும் பொழுது அன்றைக்கு தெரியும் இதே செய்தி அவனை நியாயம் தீர்க்கும். இந்த பட்டயம் அவர்களை வெட்டி போடும். நான் என்ன சொன்னால் என்னுடைய வார்த்தையை தள்ளி என்னை புறக்கணிக்கிறவனை நியாயம் தீர்க்க ஒன்று உண்டு. கடைசி நாளில் நான் சொன்ன வாசனமே அவனை நியாயம் தீர்க்கும். யோவான் 12:48 வாசிக்கிறோம். இந்த வசனம் கேட்குற இந்த வசனம், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவங்களை நியாயம் தீர்க்கும். இந்த ப்ரோஃபிட் மெசேஜ், இந்த வெளிப்பாடான செய்தி அவளை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோம்? பேல் ஹார்ட்ஸ் ஒரு கூட்டமான ஜனங்களை கொண்டு சொல்லுகிறான். ஒயிட் ஹார்ட்ஸ் வெளிப்படுத்தல் 19வது ஒயிட் ஹார்ஸில் ஒரு கூட்டமான ஜனங்கள் பின் செல்லுகிறார்கள். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய ஒயிட் ஹவுஸ்ல போறவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா. 16வது வசனம்
ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும்
அவருடைய ராஜாதி ராஜா கத்தா. அவங்க வந்து அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். Called by the mystery of God. நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Chosen before the foundation of the world. உலகத்தோற்றம் தெரிந்து கொள்ளப்படுவோம். Faithful to every word. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோம். அவ்விதமான ஒரு கூட்டமானது பின் செல்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். மனவாட்டியை ரோமியா வந்து ஜூலியட்டை எப்படி நடுராத்திரியில வந்து அவன் கொண்டு திருடனாக திருடன் போல தூக்கிட்டு போயிட்டானோ, அதே போல கர்த்தர் என்ன செய்வார் என்றால் தம் நேசிக்கிற மனவாட்டியை ஜூலியட்டை அவர் வந்து அவளை கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்திலே நம்ம வந்து காணப்படாமற் போவோம், நம்ம மகிமையை எடுத்து கொள்ளப்படுவோம். ஆமேன். நம்முடைய பேராட்டுக்குட்டியாண்ட ஜூ புஸ்ல இருக்கிறது, ஒரு காலம் அது கிறுக்கப்படாது. கடைசி காலத்திலே மனவாட்டி பெரிய காரியத்தை செய்வாள். நமக்கு தட் புல் வர வேண்டும். வி கேன் டூ த கிரேட்டர் ஒர்க்ஸ் வென் வி கம் டு ரெக்கனைஸ் அவர் பொசிஷன். உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறியும் பொழுது, இங்கே பெசேஜெல்லாம் உங்கள் ஸ்தானத்தை அறியும்படியாக செய்கிறது. எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், நம்ம யார்? நீங்கள் டேனைட் உமன் காலையில் சொல்லியிருக்கேன். நீங்கள் யார்? டேனைட் உமன், மனோவாவின் மனைவி அப்படின்னு காலையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவள் வந்து சாம்சனை பிறப்பித்தாள், அவன் ஒரு டெலிவரர். நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸாக வேர்டை பிறப்பிக்கிறோம். இந்த வேர்டு சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்யும். Allah, we can do greater works when we come to recognize our position. We will be the invincible army. நம்முடைய ஸ்தானத்தை நாம் அறியும் பொழுது நாம் ஒருவரும் எதிர்க்க கூடாத சேனையாக இருப்போம். இந்த பிரைட் வந்து ஒருவரும் எதிர்க்க முடியாது. Satan will be powerless before him. அதான் நம்ம அங்கே வழிபடுத்தல் 19வது அதிகாரத்தில் Satan will be powerless before her. அவளுக்கும் சாத்தான் அவன் வந்து வல்லமை இழந்து போன. ஏனென்றால் வெள்ளை குதிரையிலே கத்தாதி கத்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நமக்கு முன் செல்லுகிறார். நம்ம அவரை ஃபாலோ பண்ணுகிறோம். சாத்தான் மரணமாயிருக்கிறார். அவர் நேம்ஸ் ஆர் அண்டர் தோஸ் சீல்ஸ். வி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறோம். தேவனுடைய சிந்தையில் இருந்த ரகசியமானது, த கிரேட் சீக்ரெட் இன் த பேக் பார்ட் ஆஃப் காட்ஸ் மைண்ட் இஸ் புட் இன் த ஹார்ட் ஆஃப் த பிரைட். நம்முடைய இதயத்தில் அது போடப்பட்டிருக்கிறது. நம்ம இன்விசிபிள் யூனியனில் இருக்கிறோம். காணக்கூடாத இணைப்பினாலே தேவனோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அதனால் நம்ம வந்து ஜெயத்தை பெறுவோம். இப்பொழுது ரெண்டு சேனையும் ஆயத்தமாயிருக்கிறது. ஒன்றோடு ஒன்று மோத வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அர்மகதோன் வரும் பொழுது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதும். நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு இறங்கி வருவோம். இதை சாத்தான் வந்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அவன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அவன் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நேரடியான யுத்தம் வரும் பொழுது, அர்மகதோன் யுத்தம் ஏற்படும் பொழுது ஏதோ அவன் தோல்வி அடைவான், அக்னி கடலில் தள்ளப்படுவான், அவனை பின்பற்ற மக்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள், அவருடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடையும். 21வது வாசிக்கலாம்.
மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தது.
ஏதோ பறவைகள் யாவும் அவருடைய மாம்சத்தினால் திருப்தி அடைகிறது. நான் சொன்ன கோட் சபாஸ்து முடிச்சிருந்தேன். 63வது வருஷம் 3வது மாதம் 21வது தேதியில் த ஃபோர்த் சீல் 4வது முத்திரை என்ற செய்தியிலே பிரதர் பெனா சொல்லுகிறார். அண்ட் வென் சி ரெஃப்யூஸ் இட் அண்ட் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் இட், அவள் வந்து புறக்கணிக்கும் பொழுது, அவள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது, தென் சி சேஞ்ச் அண்ட் வென்ட், நவ் சீஸ் காட் நேம் கால்டு டெத் செப்பரேஷன், இப்பொழுது அவள் மரணம் என்று அழைக்கப்படுகிறாள். டெத் என்றால் செப்பரேஷன். காட் செட் ஐ வில் டேக் ஹர் சில்ட்ரன் த ப்ரோட்டஸ்டன்ட் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் ஐ வில் கில் வித் எட்டர்னல் செப்பரேஷன். ப்ரோட்டஸ்டன்ட் அவளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் வந்து எட்டர்னல் செப்பரேஷன் மூலமாக அவளை கொல்லுவேன். அதான் மரணம். தேர் யூ ஆர் தேத்திரா ஏஜ் த டார்க் ஏஜ் இஸ் பிளாக் ஹார்ட்ஸ் நவு டேன்ஸ் டு டெத். அந்த பிளாக் ஹார்ட்ஸ் வந்து இப்போ டெத்தாக மாறிவிட்டது. தேத்திரா ஏஜில் வந்து பிளாக் ஹார்ட்ஸாக இருந்தான், அது இப்பொழுது என்ன செஞ்சால் டெத்தாக பேல் ஹார்ட்ஸாக மாறிவிட்டது. இஸ் பிளாக் ஹார்ட்ஸ் நவு டேன்ஸ் டு டெத் ஃபார் இஸ் லாஸ்ட் மினிஸ்ட்ரி. அவனுடைய கடைசி பிரயாணம், சாத்தானுடைய கடைசி பிரயாணம் பேல் ஹார்ட்ஸில் போகிறது. இப்பொழுது அவன் பேல் ஹார்ட்ஸில் போயிட்டுருக்கிறான். ஒரு கூட்டமான மக்கள் பின் சொல்கிறாங்க, பாதாளம் பின் டெத், அவன் டெத்து, அவன் வேறு டெத்து, நம்ம வந்து லைஃப் ஜீவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விளக்குதலே போகிறோம். அன் அடல்ட்ரேட்டட் வேடம் நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அழைக்கப்பட்ட உண்மை உள்ளவர்கள். கிளைமேக்ஸ் மோதப்போகிறது. மோத போகிறவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தமாக இருக்கிறனாலே அவளை ஜெயிப்பார். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறது? 13வது வசனத்தில் ஏதோ அவர்கள் ஆட்டுக்குட்டியாண்டோ யுத்தம் பண்ணுவார்கள். அவர் கத்தாதி கத்த தேவா கத்தாதி கத்தரும் அவர் வந்து அந்த வசந்த வாசிக்கலாம்.
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள்.
இதெல்லாம் அந்த 10 கிங்ஸ் அவங்களுடைய சேனைகள் எல்லாம் ஆட்டுக்குட்டியாண்டோ யுத்தம் பண்ணுவார்கள். அவர்களை ஜெயிப்பார். கடைசியா ஜெயம் உண்டு. நம்ம கூட 2-3 பங்கு தூதர்கள் இருக்கிறாங்க, எலெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க. நம்ம கூட்டம் ரொம்ப பெருசு. அவன் 1/3 பங்கு தூதர்ல வச்சிருக்கிறான். இப்ப உலகம் அனைத்தையும் இந்த பாவிகளையும் சேர்த்து வச்சிருக்கிறான். 2 யுத்தம் நடக்கும் பொழுது இதோ மரணமானது தோல்வி அடையும். மரணமானது அக்னி கடலிலே தள்ளப்படும். இதுதான் 2வது மரணம். பின்பு பாதாளமும் மரணமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இதுவே 2வது மரணம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் கடைசி எண்டு என்னென்னா அக்னிகடல், லேக் ஆஃப் ஃபயர். நம்ம வந்து நம்முடைய லாஸ்ட் ஸ்டேஜ் என்னவென்றால் நம்ம குயினாக இருக்கிறோம். நம்ம நியூ ஜெருசலேமில் இருப்போம். நம்முடைய லாஸ்ட் நம்ம லாஸ்ட் டெஸ்டினேஷன். இப்பொழுது நம்ம அவரை பின் சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம ஜீவனை பின் சென்று கொண்டிருக்கிறோம். பேட்டில் ஆஃப் அர்மகடோன் வரும் பொழுது இதோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான். நம்ம வந்து நியூ ஜெருசலேமில் குயினாக இருப்போம். அவர் கிங்காக இருப்பார். சேவ்டு பீப்புள் செகண்ட் ரெசஷனில் வந்தவங்க அந்த பட்டணத்தை சுற்றிலே இருப்பார்கள், அந்த பட்டணத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் நடப்பார்கள். என்ன ஒரு ஹை பொசிஷன் வச்சிருக்கிறார் இந்த மேரேஜ் யூனியன் வந்து உங்களை எவ்வளோ ஹை பொசிஷனாக அது எக்ஸால்ட் பண்ணுகிறது. இந்த வார்த்தையோடு நீங்கள் இணைக்கப்பட்டதுனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது, எல்லாமே சீக்கிரம் நடக்க போகுது. கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக, நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜோமனோ வெளிப்படுத்தின விஷயத்தில் சிம்பிளாக எழுதுனது இப்பொழுது ரியாலிட்டியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ரியாலிட்டியில் இருக்கிறீங்க, நீங்கள் சிம்பிளில் இல்லை, நீங்கள் ரியாலிட்டியில் இருக்கிறீங்க. நீங்கள் நம்ம ஆக்சுவலாக ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோம், நம்முடைய சேனை அதிபன் கர்த்தரை நம்ம பின் சென்றுக்குவோம். ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், சாத்தானும் கூட்டி சேர்க்கிறான். இட்ஸ் எ கிரேட் யுனைட்டிங் டைம். ஆனால் எல்லாம் ஒரு கிளைமேக்ஸில் வருகிறது, பின்பு முடிவு ஏற்படும். முடிவு ஏற்படும் பொழுது நம்ம சுதந்திரத்தை பெறுவோம். மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் அவர்கள் அந்த அழிவிலே பங்கடைவார்கள். நம்ம சீல் ஆஃப் காட், நம்ம தேவனுடைய முத்திரையை பெற்றிருக்கிறோம், நம்ம இன்விசிபிள் யூனியனில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கிளியர் பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய லைஃப் என்ன, நம்முடைய ஃபெய்த் என்ன, நம்முடைய பர்பஸ் என்ன, எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு கிளியர் பண்ணியிருக்கிறார். இவ்விதமாக அவர் எந்த காலத்திலையும் செய்யவில்லை. அதனால் எல்லாருக்கும் அத்தனை நோக்கி நம்ம சோத்திரங்களை ஏறெடுக்கலாம். சியோனில் அவன் நம்மையே சிறுமந்தைய அவன் நம்மையே சிறு மந்தைய சேர்த்திடுவான், நித்திய ராஜ்யத்தை தந்திடுவான், சத்திய பாதையில் நடந்து நித்திய ராஜ்யத்தை தந்திடுவான். இயேசுவின் நாமத்தில் நான் சமயங்களில் பேசுவ தியானத்தில் பேசுவ தியானத்தில் எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, நாங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கோம். சாத்தானும் கிளைமேக்ஸில் வந்திருக்கிறான், நீரும் அவனுடைய கிளைமேக்ஸில் வந்திருக்கு. கடைசியில் அர்மகதோன் யுத்தத்தில் எல்லாத்துக்கும் முடிவே ஏற்படுகிறது, அது சீக்கிரம் நிகழப்போகிறது. நாங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது வெள்ளை குதிரையை ஃபாலோ பண்ணுகிறோம். உண்மையும் சத்தியமுள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறேன். நீ ராஜாதி ராஜா கத்தாதி கத்த, நாங்கள் உம்முடைய சேனையாக இருக்கிறோம். மிருகமும் அதனுடைய சேதனைகளும் பேல் ஹார்ட்ஸில் அவன் பிரயாணம் பண்ணுகிறான். பாதாளம் அவன் பின் சென்றது, ஜனங்களை அர்மகதோன் கொண்டு செல்லுகிறான். அந்த தவளைக்கொப்பான ஆவிகள் சர்வவனுடைய தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிறது. ஆக உலகமானது முடிவுக்கு வருகிறது. உலகத்தின் மக்கள் இன்னைக்கு ரெண்டு குரூப்பாக இருக்கிறார்கள், ஒன்று எலெக்டட் பீப்புள், இன்னொன்று பாதாளத்தை, பாதாளம் அவர்களுக்குள்ளே திரையிடப்பட்டிருக்கிறது. பேல் ஹார்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, நாங்கள் ஒயிட் ஹார்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். எல்லாம் ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டிய நேரம் கிளைமேக்ஸில் வருகிறது. பேட்டிலில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு எவ்வளோ பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை நேசிப்பதினாலே, கொஞ்ச காலம் இதை பற்றி கொள்வதனாலே, அதற்காக நாங்கள் இழைப்பார்தல் இல்லாதபடி உழைக்கும் பொழுது, இங்கே இழைப்பார்த காலம் இல்லை, இங்கே நாங்கள் உழைக்க வேண்டும். வார்த்தைக்காக உழைக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிவார்டு வைத்திருக்கிறேன். ஒருவரும் அதை இழந்து போகாதபடி அதை பற்றி கொள்ள உதவி செய்யும். இந்த ராத்திரியில் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. தொடர்ந்து அந்த செவ்வாய்க்கிழமை நடக்கிற ப்ரோக்ராம், இன்னும் தொடர்ந்து நடக்கிற எல்லா ப்ரோக்ராமிலையும் உம்முடைய பிரசன்ஸ் இருக்கட்டும். நீர் மறைமுகமாக இருந்து கிரியை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். உன்னை தூக்கி எடுத்தாரே தம் கர நானே கரையில் நான் நின்று அவர் தூவே வாழ்த்துவே ஓ தேவனுக்கு மை சங்கர கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்.